Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Venkatanatharyam Vande Vedanta Desigam Lakshminata Nata Yamuna Madhyamam Atmadacharya Paryantam Vande Guru Paramparam Yo Nityamachyudapadhambhujayugmarugma Vyamohagathalitarani Trinayamini Asmadgurur Bhagavadhosya Gayaika Sindho Ramanujasya Charanau Sharanam Prabhatye Bhutam Sharascha Mahadavaya Bhattanata Sri Bhakti Sara Kulasekara Yogi Vahan Bhaktangrirenu Parakala Yatindra Mishran Sri Mat Parangu Samunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Pumannumadhin Purundiya Marbharu Puharmalinda Pamannumaran Adipanindu Indhavan Palkalayur Thammannavanda Iramanu Sancharanara Vindhan Nammannivara Ninje Sulluvum Avan Namangale Aramam Gunasanjayasya Sadhanam Mukhyam Sadashreyasah Karunyasya Tathakaro Niravade Radherhi Siddhaushatam Gora Gauga Davagni Sanjaya Ganaga Samsara Meganilah Sakshat Muladanam Satam Vijayate Sri Padmanabha Prabhu Kedumidarayavellam Kesavayenna Nalum Kodivinai Seyyum Kootrin Tamargalum Kurugadilla விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதும் இன்று இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர் பொழில் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறிய சொன்ன பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்றினீர் பேசுமே சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபம் கடுவினை களையலாகும் காமனை பயந்த காலை இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம் படமுடை அறவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்களுள்ளி நாம் உமக்கறிய சொன்னோம் ஸ்ரீஹப்பதியான பகவான் சர்வவியாபியா இருக்கான் அந்த சர்வவியாபியா இருக்கிற பகவான் நமக்குள்ளேயும் இருக்கான் அந்த பகவான் இல்லாத ஒரு பொருள் எதுவும் இல்லை தூணிலும் இருக்கான் துரும்பிலும் இருக்கான் பிரஹ்லாதன் அழகா சொன்னார் ஸ்தம்பேன திருஷ்யதே ஸ்தம்பத்திலே என்னுடைய நாராயணன் தெரிகிறார் அப்படின்னு சொன்னார் அதே இரண்யகசிபு சொல்லும் பொழுது ஸ்தம்பே ந திருஷ்யதே ஸ்தம்பத்திலே தெரியலேப்பா அப்படின்னு சொன்னான் அது எப்படி ரெண்டு பேரும் ஒரு ஸ்தம்பத்தை பார்க்கும் பொழுது ஒருத்தனுக்கு தெரியறது இன்னொருத்தனுக்கு தெரியலே அப்படின்னா ஒருத்தனுடைய புத்தி உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வஸ்து கிட்ட இருந்தது இன்னொருத்தனுடைய புத்தி வெறும் ஸ்தம்பத்துடைய வெளி ரூபத்தில் இருக்கு அவ்வளவுதான் அதுபோல அந்தரியாமியா இருக்கிற பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவிக்கிற பகவானிடத்திலே நம்ம மனசு லயப்படும் பொழுது எல்லாத்திலையும் பகவஸ்வரூபம் தெரியும் தெரியலை அப்படின்னா நம்ம வெளி விஷயங்கள்லேயே ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் பரமாத்மா எங்கே இல்லை இப்போ நம்ம எல்லாம் ஒரு சேரில் உட்காந்துருக்கோம் அதில் இருக்கார் பாயில் உட்காந்துருக்கள் அதில் இருக்கார் பூமி தாங்கின்னு இருக்கு அந்த பூமியில் இருக்கார் ஆகாசத்தில் இருக்கார் மழை ஜலம் விழுந்து பாருங்கோ அதில் இருக்கார் நம்ம தீர்த்தம் குடிக்கிறோம் பாருங்கோ அதில் இருக்கார் நம்ம சரீரத்தை குளிப்பாடுறோமே அந்த ஜலத்தில் இருக்கார் நம்ம மானத்தை மறைக்கிறதுக்கு வஸ்திரம் உடுத்தின் இருக்கோமே அதில் இருக்கார் நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் பகவான் இருக்கான் பகவத் சக்தி இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது எதுவுமேனா எதுவுமே கிடையாது பூரா ஜகத்துமே பகவத் சக்தியினால் அப்படியே நிரம்பியிருக்கு நிகம கல்பதரூர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் திவத பாகவதம் ரசமாலயம் அப்படின்ற அப்படியே ரசம் நிரம்பி கிடக்கு அப்படின்றோமே அதுபோல இந்த பகவத் சக்தி பூரணமாக இருக்கு இந்த பூரணமாக இருக்கிற பகவத் சக்தியின் இடத்துல நாம் நம்மளை ஒப்படைக்கும் பொழுது கடுவினை களையலாம் இந்த பிராரப்த கர்மா நிறைய இருக்குது இது தனித்தனியாக எடுத்து போட முடியாது ஒன்று எடுத்து போடுறதுக்குள்ள அடுத்த பிராரப்த கர்மா வந்து உக்காந்துடுறது மெயினாக க்யூவில் நிற்கிறதான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஸ்டேஷனில் க்யூ நிற்கிறார் நம்ம கேரளாவில் பார்க்கணும் கள்ளுக்கடையில் அழகாக க்யூவில் நிற்கிறேன் நான் நினச்சிப்பேன் இந்த பிராரப்தம் இப்படிதான் ரொம்ப சமத்தா நிக்கிறது ஆனா பண்ண போற அட்டகாசம் நான் அவ்வளவு டீசெண்டா யாருமே அவ்வளவு அழகா வேற எங்கேயுமே நின்று நான் பார்த்ததில்லை ஏர்போர்ட்ல கூட பார்த்ததில்லை நிறைய படிச்சவாள்லாம் வரா பெரிய பெரிய லெவல்ல இருக்கான்னு இடிச்சு பிடிச்சு இச்சு பிச்சு இச்சு பிச்சு இச்சு பிச்சுன்னு அப்படி நிற்பான் கோவில்ல கூட யாரும் பக்தா கூட அப்படி நிக்கிறது இல்லை அங்க அவ நிக்கிறா அவர் கதை கடை திறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போய் ரசிக்கிறேனே நினைக்க வேண்டாம் அதாவது அவளுக்குள்ளேயும் ஒரு ஒழுங்கு இருக்கு ஆனால் தப்பான இடத்துல இருக்கு அதுக்கு சொல்லதாரு பரமாத்மா எங்கே இல்லை அவளுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கு ஆனால் அந்த ஒழுங்கு அவ வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாமல் வீணாக்கின்றிருக்கு அதுதான் அங்கே நிற்க முடியறது இல்லையா, ஒழுங்கு அவளால். அப்போ முடியுமே அவளால் எல்லாமே ஓடிந்து இருக்கா. நம்முடைய பிராரப்தமும் இந்த மாதிரி வரிசையில் நிற்கிறதான், ரொம்ப சமத்தாக நிற்கிறது. அதுக்கப்புறம் அவளோட வேலையை ஆரம்பிக்கும். இப்போ கல்லுக்கட்டில் நிற்கும்போது சமத்தாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் எவ்வளோ வேலையை ஆரம்பிக்கலாம் கல்லு குடித்த பிறகு. அதுபோல நம்முடைய பிராரப்தம், இந்த பிராரப்தம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கழியணும் அப்படின்னா பகவானத்தை நம்ம ஒப்படைச்சிடணும். ஒரே இருட்டாக இருக்கு, நல்லா வெளிச்சத்துக்கு வந்துட்டோம்னா அப்புறம் இருட்டு கிடையாது இல்லையா. அதுபோல அஜ்ஞான இருட்டிலேருந்து நம்ம ஞான வெளிச்சத்துக்கு போகும். அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய, ரொம்ப அழகாக சொல்கிற வேதம் என்ன அழகாக இருக்குது. டிரான்சிஷன் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு, அதுதான் நம்முடைய வேதங்களாக இருக்கட்டும் புராண இதிகாசங்களாக இருக்கட்டும், நெகட்டிவுடைய அந்த டெப்த்து அவளுக்கு தெரியாது, பாசிட்டிவோடைய பலமும் தெரியாது. அப்போ தானே கரெக்டாக இதுலேருந்து மீட்டு அதை கொண்டு வந்து வைக்க முடியும். இருட்டை பற்றி நன்னா தெரிஞ்சால் தானே வெளிச்சத்தோட மகிமை தெரியும். இருட்டை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னா வெளிச்சத்தினுடைய பிரபாவம் புரியாது. பசி நல்ல கொடுமையாக இருந்தால் தானே ஆகாரத்தோட அருமை தெரியும். நல்ல வியாதி இருந்தால் தானே ஆரோக்கியத்தோட அருமை தெரியும். அதுபோல அசத்தோ மா சத்கமய, என்ன அசத்திலேருந்து சத்தாக மாற்றுது, சத்துக்கு ஐஷிண்டு போ. தமசோ மா ஜோதிர்கமய, தமசுலேருந்து அப்படியே அஜ்ஞான இருட்டிலேருந்து ஜோதிர்மயமான இடத்துக்கு நான் ஐஷிண்டு போ. தமசோமா ஜோதிர்கமய ஆச்சரியம். அப்ப நாம பரமாத்மாவிடத்திலே நம்மளை கொடுக்கணும். அப்படி ஒப்படைக்க 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 நமக்குள்ள இருக்கும்படியான அந்த பகவத் சக்தி வெள்ள வெளிப்படும். அப்படியே அதை அனுபவிச்சுருக்கலாம். அதுதான் ஆழ்வார் சொல்றார், கழுவினை களையலாகும் காமனை பயந்த காளை இடவகை கொண்ட நின்பர் எழில் அணி அனந்தபுரம். கடுவினை களையலாம், தீர்க்க முடியாததான பிராரப்த கர்மம், குவளையாபீடம் போல பலமான பிராரப்த கர்மம், ஆயிரம் யானை பலம் குவளையாபீடம், அது யாராலையும் அழிக்க முடியல. கண்ணன் அது மேலே ஏறி மஸ்தகத்தில் அடிச்சு கீழே தள்ளி கொம்பை பிடுங்கி அதோட கொம்பை எடுத்து அதை கொலை பண்ணாம பாருங்க, அதானே பெரிய ஒரு சாத்துரியம். இதுக்காக தனியாக ஈட்டியோ வாழோ எடுத்துகிட்டு போகாமல் அது கூட விளையாடி அதனுடைய கொம்பையே பிடுங்கி அதனையே கொலை பண்ணுற மாதிரி நம்முடைய பிராரப்தத்தையே பிடுங்கி அந்த பிராரப்தத்தை கொலை பண்ணணும். பத்மநாபர் ரொம்ப அழகாக அந்த வேலை பண்ணுறாலும், அதனால் நம்மாழ்வார் சொல்கிறார் கடிவினை களையலாகும் காமனை பயந்த காளை. தமிழில் வாசிக்கிற பயந்தன்னு வாசிடுவார், பயந்த இல்லை பயந்த, பயந்தன்னா கொடுத்த பெற்ற அப்படின்னு அர்த்தம். காமனை பயந்த காளை, காமதேவனை பிள்ளையா பெத்த ஒரு காளை, ரிஷபமா பகவான் பிரத்யும்னா காமதேவன் வர கிருஷ்ணனுடைய பிள்ளையா பறக்கிறான் இல்லையா, தான் ஆழ்வார் சொல்றார் கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம். பகவான் எங்கடா இருக்கார் அப்படின்னா எழில் மிகுந்ததான அழகான அனந்தபுரம். கடுவினை களையலாம் காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம். படமுடை அறவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண, நன்னா படம் எடுத்துட்டு இருக்கான். சாதாரண பாம்பு இல்லை, புஷ்ணு தேவேன்னு படுத்து தூங்கிட்டு இருக்க பாம்பு இல்லை, எப்பயுமே சீரின் இருக்கிற ஒரு பாம்பா. படமுடை அறவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்களுள்ளி, பின்னாடி நாங்கள் தான் சத்தம் வராது வந்து பின்னாடி இழுத்துக்கணும், காத்து வரும் பின்னாடி அப்படியே இழுத்துட்டு வரும், அவ்வளோதான் அவ்வளோதான். படமுடை அறவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்களுள்ளி நாம் உமக்கு அறிய சொன்னோம். அழகா கால்கள் இருக்கு இல்லையா, நடமினோ அழகா திருவனந்தபுரம் நடந்து போங்கோளே. காமனையே பெற்றவன் இருக்கானே, அப்ப என்னடா அர்த்தம்னா இந்த காமம் உன்னை படுத்தாது. ஒரு பிள்ளை ரொம்ப படுத்துறான் அப்படின்னா உங்க அப்பா கிட்ட சொல்றேன், நீ பண்ற சேட்டை தாங்க முடியல அப்படின்னு ஸ்கூல்ல கூட வாத்தியார்லாம் சொல்லுவா. முதல்ல உங்க அப்பா அம்மா கூண்டுவா, நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட ஒன்றும் பேசாததில்ல, போய் அப்பா கூண்டுவா அப்படின்னு. இந்த மாதிரி இந்த காமன் ரொம்ப படுத்துறான், நமக்கு ரொம்ப நியரஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா காமன் தான். அவனை மாதிரி நமக்கு க்ளோஸாக வர யாருமே கிடையாது. மற்றவாளெல்லாம் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி கோவிலில் போய் பிரதட்சிணம் பண்ணி அனுகிரகம் பண்ணுவோம்லாம் சொல்லி சரணாகதி பண்ண வேண்டியிருக்கு. சனீஸ்வர பகவான் வரைக்கும் பூஜையெல்லாம் பண்ணி அப்பா என்ன ஒன்று பண்ணிடாதுன்னு கெஞ்ச வேண்டியது. இவர் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவர் பார் நம்மளோடையே ஜீவிச்சுருக்கார் பிறந்ததுலேருந்து. எவ்வளவு நம்ம மேலே அப்படி நம்ம மேலே நமக்கு இல்லாத ஆசையை விட அவருக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு. சரீரமே முடியலன்னா கூட, சரீரமே அழகே இல்லைன்னா கூட, ஆசைக்கு ஒன்றும் குறவு கிடையாது இல்லையா? ஆசை இருக்கு தாசில் பண்ணேன்பா, அவ்வளோதானே. பவுஸ் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஆசை மட்டும் இருக்கு. பட் பவுசுனா வக்கு இருக்கோ இல்லையோ, அதுக்குரிய அதிகாரம் இருக்கோ இல்லையோ, ஆசை இருக்கு தாசில் பண்ண அப்படின்னு. அப்போ இந்த காமனை ஜெயிக்கணும் அப்படின்னா அவனுடைய தகப்பனான பத்மநாபன் திருவடிகளில் விழணுமா? விழுந்தாச்சுன்னா இந்த காமம் தான் கடுவினைக்கு காரணம். ஒவ்வொரு ஜென்மாவிலையும் ஒவ்வொரு விஷயத்தில் காமம். காமம்னா வெறும சரீர சம்பந்தப்பட்ட சுகம்னு மட்டும் அர்த்தம் இல்லை. ஒரு பொருள் மேலேயோ ஒரு அச்சேதனத்து மேலேயோ சேதனத்து மேலேயோ வைக்கக்கூடிய அபரிமிதமான ஆசைக்கு காமம்னு பேர். ஆசை தப்பே கிடையாது, ஒரு எல்லையை கடக்கும் பொழுது தான் பிரச்சனை. ஒரு எல்லையை கிடக்கும் போது தான் பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி இந்த ரோ ஹவுசர்ல லைனாக கிராமத்து வீடுகள்லாம் இருக்கும், அந்த ஒத்த செவரில் தான் ரெண்டு வீடு நிற்கும். இதுலேயே ஒரு 6 அடி அந்த பக்கம் செவரு போச்சு, அப்புறம் தான் பிரச்சனை. அந்த எல்லை கோட்டில் நிற்கிற வரைக்கும் நீ அவளும் நல்லவா தான், நம்மளும் நல்லவா தான். 6 அடி கூட வேண்டாம், ஒரு செங்கல் அப்படி உள்ளே வந்து கொடுத்து ஒரு செங்கல் அப்படி போயிடுதுன்னா பிரச்சனை தானே. அந்த மாதிரி இந்த எல்லை கோட்டில் இருக்கிற வரைக்கும் தொந்தரவு கிடையாது. அந்த எல்லை கோட்டில் நிறுத்தி வைக்க முடியலையாம் நம்முடைய காமத்தை, அதனாலேயே அது கர்மாவாக போயிடுறது, அதனாலேயே படாத பாடுபடுறது. எல்லாம் அழிக்கணும்னா காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்ப எழில் அணி அனந்தபுரம் படமுடை அறவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்கள் இல்லை. அவனுடைய பாதத்தை போய் பார்த்துட்டோம்னா இந்த காமத்தை அடங்கி போயிடுவான். அது படமுடை அறவில் நன்னா சீரின் இருக்கிற பாம்பா, யாராவது வேற யாராவது அட்டாக் பண்ண நினச்சா கூட பத்மநாபரே வந்து காப்பாற்ற வேண்டாம், அவர் புஷ் அப்படின்னு சத்தம் போடாலே போதுமா. படமுடை அறவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்கள் உள்ளே. பத்மநாபருடைய பர்சனல் செக்ரட்டரி யாருன்னா ஆதிசேஷன் தான். 1000 தலை வச்சுருக்கா பன்னக சயனா அப்படின்றோம் இல்லையா, 1000 தலை எதுக்கிறான்னா என் பக்தர்கள் எல்லாத்தையும் நீ பாதுகோ அப்படின்னு இந்த தீயை கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இவர் புஷு புஷு புஷுன்னு சீரி சீரி சீரியே அத்தனை பேரையும் காப்பாற்றா. அப்போ பத்மநாபர் என்னடா பண்ணுறாருன்னா இவாளெல்லாம் சௌக்கியமாக அப்படின்னு வச்சுருக்காரு. காப்பாற்றுறது ஆதிசேஷனா, எல்லா கிருபையும் பண்ணுறது பத்மநாபனை. படமுடைய அறவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண, அவனுடைய பாதம் பார்க்க வேண்டாமா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய உலகளந்த பாக்கத்தை பார்க்க வேண்டாமா? துயரரு சுடரடியை பார்க்க வேண்டாமா? ஆனந்தம் தரக்கூடிய திருவடியை பார்க்க வேண்டாமா? நடமினோ நமர்கள் உள்ளீ. பூமியிலே மனுஷாலா திறந்திருக்கிற பாக்யம் பெற்றவர்களே நடந்து போங்கோ. நாம் உமக்கரிய சொல்கிறோம், நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்கோ. திருவனந்தபுரம் போங்கோ, திருவனந்தபுரம் போங்கோ, திருவனந்தபுரம் போங்கோ அப்படிங்கோ. நான் அப்பப்போ இந்த திருவனந்தபுரத்துக்கெல்லாம் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வர்றது நடக்கும். ரெடி யாரையாவது எங்கள் பக்கத்தில் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் உண்டு, அங்கே போய் யாரோ ஏற்றத்துக்கு போவேன். திருவனந்தபுரம் வண்டி தான், திருவனந்தபுரம் இறங்கோ, திருவனந்தபுரம் இறங்கோ, திருவனந்தபுரம் போங்கோ அப்படின்னு. அவனுக்கு ஆழ்வார் பார்த்துதான் அவன் நடமினோ நமர்கள் உள்ளி. அவனுக்கு தெரிஞ்சவர்கள் அனந்தபுரம் 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 அப்படின்றான் பாருங்க. அப்போ ஆழ்வார் பாசனம் நடமினோ நமர்கள் உள்ளி. ஆழ்வார் நடந்து போக சொன்னார், பத்மநாபன் சொல்லிக்கும் பஸ்ஸில் போக சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்ளைட்டு அனௌன்ஸ் பண்ணுவார், சிவாண்டம் ஃப்ளைட் ஸ்டடி அப்படின்னு. நடமினோ பரப்பினோ பரமினோ நமர்கள் உள்ளி, நான் பறந்து போங்க பறந்து போங்க பறந்து போங்க அப்படின்னு. ஸ்டேஷன்லாம் போன அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டிருக்கிறது 7வது பிளாட்ஃபாரத்தில் அப்படின்னு. இன்னும் சற்று நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது, சரி மோட்சத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் நான் நினச்சிப்பேன். நடமினோ நமர்கள் உள்ளீர், பரமினோ நமர்கள் உள்ளீர், ஓடுமினோன்ற மாதிரி. அப்போ இந்த திருவனந்தபுரம் அப்படின்றது அத்தியாச்சரியமான திவ்ய தேசம். மலைநாடு திருப்பதிகள் 13 ரொம்ப சிரேஷ்டம் யார் அப்படின்னா அனந்த பத்மநாப சுவாமி தான். லக்ஷத்துலேயும் சரி அழகுலையும் சரி எல்லாத்துலேயுமே பத்மநாபனுக்கு ஒரு தனி ஏற்றம் இருக்கத்தான் செய்யும். அவ்வளவு விசேஷமான ஒரு சுவாமி அனந்த பத்மநாப சுவாமி. அதனால தான் திவாகர முனி பில்வமங்கள மகரிஷி சுவாமி ஆளவந்தா சுவாமி ராமானுஜர் இப்படி பல மகாத்மாக்கள் பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறார். அது பத்மநாபருடைய விசேஷம். அனுபவிச்சு 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 இன்னும் நிறைய பேர் அதுலேயே மயங்கி கிடக்கிறார். நம்மாழ்வார் ஆழ்வார்த்தனில் உட்கார்ந்து நடமினோ நமர்கள் உள்ளீர் அப்படின்னு பாசுரம் சொல்றார் அப்படின்னா அனந்த பரம் மகிமையை ஆயிரம் நாட்கொண்ட ஆதிசேஷனால கூட சொல்ல முடியாது. அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு ஸ்தலம் திருவனந்தபுரம். அதுவும் பத்மநாபர் இடத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னா ஐயப்பிள்ள ஆசான் ஐயம்பிள்ள ஆசான்லாம் வாழைப்பழத்துக்கு கூட மரியாதை கொடுக்கும்படியா பண்ணிட்டார் சுவாமி. நீங்க எப்பயாவது பத்மநாபர் கோயில் வாழைப்பழம் கொடுத்தாலே ஐயப்பிள்ள ஆசான் ஐயம்பிள்ள ஆசான் ஞாபகம் தான் இருக்கும். ஏண்டாம் ஒரு வாழைப்பழத்தில் ராமகதாபாட்டு மகாபாரத கதாபாட்டு சுவாமி கொடுத்துட்டார் இல்லையா? வீணா போன பிராமணர்கள் நிறைய பேர் பார்த்தா திருவனந்தபுரத்தில் கொஞ்சம் பிராமணர்களும் கொஞ்சம் அப்படி சில பிராமணர்களும் பயங்கரமாக இருப்பா. சரி, எல்லாம் அஸ்வத்தாம கோஷ்டி தைரியமாக இங்கே ஏண்டா இருக்காங்க. அஸ்வத்தாமனுக்கே கிருபை பண்ணார், நமக்கு கிருபை பண்ண மாட்டாரா அப்படின்னு அவளுக்கு ஒரு தீர்மானமான நம்பிக்கை. அஸ்வத்தாமன் லோகத்திலேயே பிராமண பந்துன்னு சொல்லணும், சத்ரபந்துன்னு உண்டு, சத்திரியர்களின் அதமன் சத்ரபந்து. அந்த மாதிரி பிராமணர்களின் அதமன் பிராமண பந்து, அந்த மாதிரி ஒரு பிராமண பந்து தான் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனுக்கு கிருபை பண்ற சுவாமி இந்த அச்சு பிச்சு பிராமணாளுக்கா பண்ண மாட்டார், கட்டாயம் பண்ணுவார். அதனால இந்த பத்மநாபனிடத்துல சரணாகதி செய்யறது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்து பத்மநாபரை தரிசனம் பண்ணியிருக்கார். ஆச்சரியம், நாம சங்கீர்த்தன மகிமையே லோகத்தில் பிரகடனப்படுத்தின ஒரு பெரிய ஜெகதாச்சாரியன் ஆச்சரியமான ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அதுவும் ஸ்வயம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஸ்வரூபமா பூமியில கலியுகத்தில் வந்த ஒரு ஆச்சாரியன். அவர் வந்து இந்த பத்ம தீர்த்தம் வராக தீர்த்தத்தெல்லாம் தீர்த்தமாடி ஆனந்தமா ஆடி பாடி மனசபே மயங்கி பத்மநாபன் உச்சக்கல் மண்டலத்தில் நின்று ஆடி பாடி இருக்க, நமக்கு இங்கே இப்போ நிற்கிறதுக்கே சமயம் இல்லை வச்சுக்கோங்க. அவர் நின்று ஆடி பாடி கண்களில் ஆனந்த பாஷ்பம் வழிய பத்மநாபனை பார்த்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்புறா. நிறைய பேர் நாராயணனா பார்க்கலாம், சரியா பத்மநாபன் கிருஷ்ணன் த்விபுஜம் தான், சதுர்புஜம் இல்லை. த்விபுஜம் தான் அழகே சுவாமிக்கு, சதுர்புஜம் தான் கூட சங்கு சக்கரம் கதா பத்மங்கள் தான் வச்சுருப்பார், நிற்கிற மூர்த்திக்கு உண்டு. ஆனால் படுத்து நிற்கிற மூலவர் பார்த்தோம்னா த்விபுஜம் தான், ஒரு கையில் தாமரை ஒரு கையை சிவலிங்கத்து மேலே அப்படி வச்சுண்டு ஆச்சரியமாக சுவாமி படுத்து நிற்க. அதனால் பிரத்யக்ஷ கிருஷ்ணன் துவாரகையிலேருந்து ஓடி வந்த கிருஷ்ணன் தான் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. அப்படி ராமானுஜர் ஆச்சரியமாக சுவாமி ராகவேந்திரரும் திருவனந்தபுரம் வந்து பத்மநாபரை தொழுதிருக்கார். இந்த பக்கம்லாம் தொழுதுட்டு இப்படி போயிருக்கார். ராகவேந்திர சரித்திரத்தை கவனித்து பார்த்தோம்னா இந்த பக்கம் திருவனந்தபுரத்தை மட்டும்தான் வைஷ்ணவா ஸ்மார்த்தா மாத்வா எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்க முடியும். பெருசாக எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி இந்த மூணு மத சம்பந்தப்பட்ட வாழ்லாம் ஒரு இடத்துல பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அத்வைத சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், துவைத சித்தாந்தம், இது எல்லாம் இது இல்லாமல் சுத்தாத்வைத சித்தாந்தம்னு நம்ம சைத்தன்ய மகாபிரபுவோடு இப்படி எல்லா சம்பிரதாயத்துக்காராலும் ஒத்துக்கொள்ளும்படியான ஒருத்தர் ஸ்ரீ பத்மநாபன். அதுதான் ஆச்சரியம், அது ரொம்பவே விசேஷம். எல்லா மதம் சம்பந்தப்பட்டவாளும் ஒத்துக்கிறா அப்படின்னு, அது இல்லாமல் முஸ்லீம் முதற்கொண்டு மற்றவாளும் அழகாக ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்க்குறா இல்லையா, பத்மநாபர் வந்தான். அதனால் அவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு மூர்த்தி நம்முடைய ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் இந்த பத்மநாபரன் என்ன அனுபவிச்சிருக்காங்க. பத்மநாபரை பற்றி பேசும்பொழுது திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானத்தை விட்டுடுவோன்னு பேசவே முடியாது, நன்னா ஞாபகம். இன்னைக்கு நம்ம 1800 கூட பாருங்க, பத்மநாபர் கோயில் தானே பிரச்சனை எல்லாம் சொல்றான். ஆனா திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானத்தை விட்டு அவளை பத்மநாபர் கோயில் பத்தி பேச முடியறதா? இவாளை விட்டுட்டு அவனை பேச முடியாது, அவனை விட்டுட்டு இவாளை பத்தி பேசவும் முடியாது. திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானத்து சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா பத்மநாபனை விட்டுட்டு எடுக்கோ அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இவாளை விட்டுட்டு பத்மநாப விஷயம் எடுக்கணும்னா அங்கேயும் ஒண்ணும் இல்லை. அர்த்தம் இல்லாத வார்த்தை போல, வாசம் இல்லாத புஷ்பம் போல, பிரகாசம் இல்லாத ஸ்வர்ணம் போல, வெளிச்சமே இல்லாத சூரியன் போல, அவ்வளோதான். ரெண்டுமே ஒன்னோட ஒன்று கலந்த ஒரு விஷயம். அதுலேயும் ரொம்ப விசேஷம் அனுழம் திருநாள் மார்த்தாண்டவர்மா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு மகாராஜா. ஏன்னு கேட்டால் பத்மநாபனை இந்த தேசத்துக்கு ராஜாவாக்கின ஒரு ராஜா, அதுதான விசேஷம். லோகத்தில் எல்லாரும் என்னுடைய ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம்னு சொல்கிற சமயத்தில் திருப்படி தானம் ஜனவரி 20, 1750 கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி 207 வருஷம் கிட்ட வச்சுக்கோங்களேன், பத்மநாபத்தில் சர்வத்தையும் கொடுத்து விட்டு இன்னிலேருந்து நீ ராஜாப்பா அவர் தெரிஞ்சு போயிட்டு தப்பியே பின்னாடி நடிகர் மாதிரிலாம் வம்பு வரும் ராஜான் பேர் வச்சுட்டு இருக்கிறதுக்கே இந்த பாடு படுறான். பாவம் இன்னைக்கு ராஜ்யமும் கிடையாது, ஒரு பொறுப்பும் அவளுக்கு கிடையாது. அவ கிட்ட ராஜ்ய பரிபாலனத்தை பத்தி இவா யாரும் கேட்கறதும் கிடையாது. இவெல்லாம் ஏதோ ஓட்டு வாங்கினாலோ ஓட்டு பைசா கொடுத்து போட்டாலோ தெரியாது. ஏதோ எல்லாம் அவ ராஜ்ய பரிமாணம் வந்து உட்கார்ந்து கொடுத்துகள். என்ன படிச்சதோ தெரியாது, ராஜநீதி தெரியுமா தெரியாது, மனுஷ நீதி தெரியுமா தெரியாது. ஹர்தால் மட்டும் நல்லா பண்ண தெரியும் கேரளா. நான் பார்த்த வரைக்கும் பந்து பண்றதில்ல டிஎஸ்டி பண்ணது யாருன்னா கேரளா தான். எதுக்கு பண்றானே புரிய மாட்டேன். திடீர் திடீர்னு பண்றேன். இப்போ கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. கேரளாவில் அடையாளம் மாறி போயிட்டு இருக்கு. யார் எல்லாம் எவ்வளோ தான் போயிடுச்சு தான் ஹர்தால் பண்ணிட்டு இருந்தேன். என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. அது ஒன்றுதான் ஒழுங்காக பண்ண தெரியாது. ஒரு மழை பெஞ்சா ரோடெல்லாம் முட்டிக்காலும் ஜலம் வரும். ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சா ரோட்ல ஜலம் போடுறதுனா இந்த ராஜ்ய பரிபாலனை வாழ்க்கை ஒழுங்காக பண்ணதில்ல, கோவில நிர்வாகம் பண்ண போறாள். அதுதான் அதிசயமா இருக்கு. ஏதோ ஊரெல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டா, எல்லாமே ஊரெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பர்ஃபெக்ட் மெயின்டெனன்ஸ், பர்ஃபெக்ட் கார்பரேஷன், பர்ஃபெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், பர்ஃபெக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னா கோவிலையும் பாருங்கன்னு கொடுத்துடலாம். இதற்கே வக்கு இல்லை. நீ ஆனா அவன் மேல குத்தம் சொல்லிட்டு அலையரா மாத்தி மாத்தி. இதுல பத்மநாபர் கோவில் பத்மநாபர் கோவில் மட்டும்தான் தண்ணி தேங்கிறதே இல்லை. மற்ற திருவனந்தபுரத்தை எந்த பக்கம் முக்கிறப்ப மழை பெய்யும் போது இறங்கினா எந்த ரோட்ல எவ்வளவு ஜலம் ஓடுனே தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் கார் போகலாமா வேண்டாமா எட்டி எட்டி பார்த்துட்டு தான் கார் ஓட்ட வேண்டியது. பத்மநாபர் கோவில மட்டும் தைரியமா நடக்க முடியுது. ஏன்னா அங்க மட்டும் தான் ஜலம் இல்லை. இப்ப இவா ஏன்னா இவா பண்ணல, அதனால ஒழுங்கா இருக்கு. இவா பண்ணிருந்தாருன்னா பத்மநாபர் கோவில் கடைசியில காசர்கோடு கோவில் மாதிரிதான் இருக்கும். அனந்தபுரம் கோவில் இருக்கு பாருங்க, காசர்கோடுல ஏரிக்கு நடுவுல ஒரு பத்மநாபர் இருக்காரு. அந்த மாதிரிதான் தண்ணி நடுவுல இருப்பார் பத்மநாபர். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு அழகா எல்லாமே எந்த ஒரு விஷயமான எடுத்துக்கோங்களா, அது கட்டட கலையா இருக்கட்டும், டிரைனேஜ் சிஸ்டமா இருக்கட்டும், என்ன மழை கொட்டி தீக்கிறது கொஞ்ச நேரத்துல ஒரு ஜலம் இல்லாம வடிகிறதுன்னா அப்ப ஆச்சரியம் தானே. விஷயம் தெரியாமலா அவ்வளவும் பண்ணி வச்சிருக்கா. இத்தனை மழை கொட்டுறது, இவ்வளவு வெயில் அடிச்சிருக்கு, நிறைய தடவை வெள்ளமெல்லாம் வந்திருக்கு, இவ்வளவு நடந்து 1,00,000 கோடிக்கு ஒன்னு ஆகலன்னா எவ்வளவு அழகா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பா. 1,00,000 கோடி ப்ரிசர்வ் ஆயிருக்கு. இது வரைக்கும் கெட்டு போகாமல், மண்ணோட மண்ணாவே அரிச்சு போகாமல் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ 1,00,000 கோடிய இவ்வளவு அழகா கோவிலுக்குள்ள இவ்வளவு அழகா பண்ணி என்ன ப்ரிசர்வ், என்னதான் பண்ணிருக்காலும் தெரியாது, நமக்குள்ள போய் பார்த்ததில்லை. அப்ப இப்படி எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு என்னமோ டெக்னாலஜிலாம் இன்னைக்கு வளர்ந்து கொடுத்துருந்தோம். என்ன பண்ணாங்கடி டெக்னாலஜியோ தெரியல. அப்ப அன்னைக்கு என்ன வச்சுட்டு இருந்தா இவ்வளவு அழகா பண்ணிருக்கா. துருபிடிக்காத இரும்பு பைப்பு வரைக்கும் இருக்கு. நீ நம்ம பைப்பு போட்டதே தானா துருபிடிச்சு போயிடும். இவா அத்தனை கான்ட்ராக்டர் கூப்பிட்டு பண்றோம், ஓரத்து அங்கங்க ஒழுகிறது, ஓதம் வருது, 3-2 வருஷத்துல செவ்வரை கொத்தி பூசணும்ன்றா. பத்மநாபர் கோவில அவ்வளவு 342 கால் தூணோட பெரிய ஸ்ரீவேலிபுரம், ஒரு இடத்துலயும் ஒழுகல. எங்கேயாவது ஒரு தூண் ஆடுறதா சொன்னா பயமாயிடும். அவ்வளவு அழகா நிக்கிறது நம்ம அதை தட்டினாலே பயமா இருக்கு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கான, விஷயம் தெரியாமலா பண்ணிருப்பா. அறிவில்லாமலா இருக்கும் திரும்பிதான் ஒரு ராஜ சமஸ்தான் யோசிக்கிறதே கிடையாது. ஏதோ யாரோ சொல்றா ஏதோ சொல்றான்னு அவா எனக்கு நம்ப தகுந்தவா. யார நீங்க நம்புறது, பத்மநாபனை தவிர யார் எதை சொன்னாலும் நம்பர்ல அதான் கஷ்டம். பேப்பர்காரன் சொன்னா நம்புறேன், உள்ள வேலை செய்யறவா சொன்னா நம்புறேன், யூனியன்காரன் சொன்னா நம்புறேன், கம்யூனிஸ்ட்காரன் சொன்னா நம்புறேன், திருட வரவன் போறவன் சொன்னா நம்புறேன், ஹிஸ்டரியே தெரியாது ஹிஸ்டரி முட்டாள் யாராவது சொன்னா அதையும் நம்புறேன். அவன் ப்ரொஃபஸர்ன்றா. நிறைய பேருக்கு பத்மநாபனையும் தெரியல, பகவத் பக்தியும் தெரியல, ஆராய்ச்சியும் ஒழுங்கா பண்றதில்ல. இப்ப பிரிட்டிஷ்காரன் சொன்ன வச்சு எழுதிட்டு போயிட்டு இருக்கா, அதெல்லாம் படிச்சுட்டு வளரி கொட்டின் இருக்கா. திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தான் குலசேகர ஆழ்வாருடைய வம்சம், சாதாரண வம்சம் இல்லை. பத்மநாபனோட நெருங்கி வந்த ஒரு வம்சம், எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி ஜெயிச்ச ஒரு வம்சம், அத்தனை சிரேஷ்டம். எதுக்கு பலவும் சொல்லணும்னா, தனிழம் திருநாள் மார்த்தாண்டவர் மகாராஜா, இந்த ராஜ்யம் பத்மநாபனுடையது, நாங்கள்லாம் உன்னுடைய வேலைக்காரர்கள்னு ஒரு புத்தி. நாங்கள்லாம் உன்னுடைய வேலைக்காரர்கள்னு சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்ல அந்த கம்பெனியோட எம்டியா நான் தான், நான் யாரும் தெரியுமா அப்படின்வோம். இத்தனை ஓண்டு வச்சுட்டு நான் தான் எம்டி அப்படின்பா, நான் தான் ஓனர் அப்படின்பா. இவ்வளோ பெரிய தேசத்தை கொண்டு பத்மநாபா நீ ராஜண்டா, நான் உன்னுடைய தாசன்ற பாவம் யாருக்கு வரணும், அவனிடத்துல பூரணமா நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் வரும். அனந்தியா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வஹாமி அகம். நீ என்ன நினைச்சுட்டு இருந்தா போதும், மற்ற எல்லாத்தையும் நான் நிர்வாகம் பண்றேன்னு சுவாமி உத்தரவாதம் கொடுக்கிற பகவத்கீதை. அந்த உத்தரவாதத்தை நன்னா புரிஞ்சுட்டு தான் திருப்பதி தானம்னு கொண்டு பத்மநாபத்தை கொடுக்குற. பத்மநாபா இந்த ராஜ்யம் உன்னுடைய. இன்னைக்கும் திருவிதாங்கூர் அவர் சமஸ்தானத்தோட அந்த பழைய கிரீடத்தை பார்த்தோம்னா, கிரீடத்து மேல பாதுகை உண்டு, பாதுகை மாதிரி ரூபா பரதன் எப்படி ராமனுடைய பாதையை கொண்டு ராஜ்ய பரிபாலனை பண்ணாலோ அது போல பத்மநாபதாசர்கள்ன்ற காரணத்தினாலே அவ கிரீடத்திலேயே அந்த பாதுகம் உண்டு. பகவானே உன்னுடைய திருவடியில தலையில வச்சிருந்து உன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா இந்த ராஜ்யத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்றோம்னு ஒரு பாவம். விளையாட்டு கிடையாது. சத்ரபதி சிவாஜி அப்படிதான் சொல்றான், அழகா சமர்த்த ராமதாசருக்கு ராஜ்யத்தை பூரணமா கொடுத்துட்டு சன்னியாசி மாதிரி உட்கார்ந்து இருக்கான். அப்ப சமர்த்த ராமதாச சொல்றா, குழந்தை நீ சத்திரியன், இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னுட்டு. சத்ரபதி சிவாஜி சொல்றான், சுவாமி என்னுடைய ராஜ்யம் இல்லை, நேற்று நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டேன், அதனால என்னுடைய பொறுப்பு எதுவுமே கிடையாது, உம்முடைய ராஜ்யம்னுட்டேன். உடனே சமர்த்த ராமதாசு சிரிச்சுண்டே சொன்னான், வாஸ்தவம் தான்ப்பா, நான் சன்னியாசியா இருக்கிறதுனால எனக்கு அது முழுக்க டைம் இல்லை, நீ என்ன பண்ணு, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து ராஜ்ய பரிபாலனை பண்ணணுட்டான். வேற வழி இல்லாம சத்ரபதி சிவாஜி அவருடைய தாசானுதாசனா இருந்து இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணான் அவருடைய சரித்திரத்தை காண கிடைக்கிறது. அந்த மாதிரி அநேகம் திருநாள் மார்த்தாண்டவர் மனுஷனாவே நினைக்கும் பொழுதுதான் பெருமையா இருக்கும். நம்ம சொல்றோம், என் வீடு நான் பிளான் பண்ணேன், இது எங்கள் குடும்பம், இந்த குடும்பத்துக்கு நான் தான் ஹெட்டு, என்னமோலாம் சொல்லி தலைகால் புரியாமல் ஆடிட்டு இருக்கோம். தேசத்தையே பகவான்கிட்ட ஒப்படைச்சுட்டு நான் உன்னுடைய வேலைக்காரன்னு நமக்கு தோணுமா? நம்ம ஆற்றுல எதாவது நடந்ததுன்னா சுவாமி நடத்தி வச்சா, அவர் தான் எல்லா கிருபையும் பண்ணுறா நமக்கு சொல்ல வர்ற, எத்தனை தடவை நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணேன், ஒன்றும் இல்லாத ஒரு ரசம் ஒரு பருப்பு தொகைகளுக்கு நான் பண்ணேன்னு ஸ்ரீகள் நினைக்கிறார். ஆத்து கொண்டாட்டிக்கு ஒரு வளையலையோ ஒரு புடவையோ வாங்கி கொடுத்து நான் பண்ணேன், வேற யாராவது பண்ண அசிங்கம். சில விஷயங்கள்லாம் சொன்னா கஷ்டம் லோகத்துல. அவாதிகாரிக்கு அவாவதான் பண்ணணும், நான் வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு வெட்டிங் டேக்கு புடவையை கொடுத்தேன், அவ உடம்பையே கொடுத்துருக்காள், முன்ன பின்னா தெரியாது, கழுத்துல ஒரு மூணு முடிச்சு போட்டான்றத இவனையும் நம்பி. இல்ல சிலர்லாம் ஏதோ அசிங்கமா பேச நினைச்சுடாதீங்க சொல்லவர். அப்ப இதுலயே என்னுடையது நான் அபிமானம் இருக்கு, பூரா தேசத்தையும் யுத்தத்துல போய் நின்று ஜெயிச்சு எத்தனை படாத பாடுபட்டு இவ்வளவும் பண்ணிட்டு இந்த ராஜ்யத்தை பத்மநாபா இது உன்னுடைய சொத்துன்னு கொடுக்கற மனசு யுதிஷ்டர் கூட வரலையே. யுதிஷ்டர் கூட, கிருஷ்ணா இந்த சொத்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா, யுத்தம் எல்லாம் பண்ணியாச்சு, நாங்கள் ஜெயிச்சாச்சு, நீ ராஜ்ய பரிபாலனை பண்ணி சொல்லபடி பண்றேன்னு கை கட்டியா நிக்கிற இல்லையே. ஒரு யுதிஷ்டனுக்கு தோணாத ஒரு அநிழம் திருநாள் மார்த்தாண்ட வர்மா மகாராஜாவுக்கு தோணித்துனா என்ன ஒரு வம்சம், சாதாரண வம்சம் இல்லை. எப்படா அப்படி புத்தி வந்ததுன்னா பத்மநாப கிருப, பத்மநாபனை பிடிச்சா எல்லாம் அவன் பண்றான்னு தெளிவா புரிஞ்சுடும். எதுக்கு இத்தனையும் சொல்றேன்னா, உங்க வீட்லயும் பத்மநாபனுக்கு தான் குடும்ப தலைவன் வச்சுக்கோங்க, அதுக்குதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். என் வீடு ஒரே டென்ஷனாக இருக்குது, குழந்தைகளை படிக்க வைக்கணும், இது நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது திருவனந்தபுரத்துக்காக சொல்லும்போதுலாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். தேசத்தையே ஒருத்தர் கொடுத்துட்டார், இது உன்னுடைய தேசம்னு கொடுத்துட்டார். இந்த சிண்டு ஆற்றுல இருக்கிற ஒரு மூணு நாலு பேர், இந்த சுண்டைக்காய் கத்திரிக்காயெல்லாம் என்னோடது என்னோடது, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் இது பண்ண குதிச்சா எனக்கு அதிசயமாக இருக்கு ஆச்சரியம். வேற வெளியூரில் இருக்கவா சொன்னால் கூட எனக்கு பெருசாக தோன்றது இல்லை. ஏன்னா தேசத்தையே கொடுத்துட்டாரு ராஜா, தேசத்தை கொடுத்தாருன்னா இந்த ஜனங்கள் இவாளை காப்பாற்றுற பொறுப்பு, இவாளுடைய வம்சத்தார் வரைக்கும் பொறுப்பு யார்கிட்டன்னா பத்மநாபன் கிட்ட இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட யார்கிட்டயுமே இல்லை. நீங்கள் மனசில் பாவிச்சுருக்கீங்கள், என் குடும்பம் நான் நடத்தின்றிருக்கேன், என் குழந்தைகளை நான் ரட்சிக்கிறேன், ஒன்றும் கிடையாது. இங்கே வந்தவா ஒன்றும் எங்கேயிருந்தோ வந்த என்னுடைய குடும்பத்தையே நடத்துகிற பத்மநாபன் இங்கேயே பிறந்து விளக்குற உங்கள் குடும்பத்தையே நடத்த மாட்டான். ஆனால் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தா பத்மநாபன், வீட்டு பேர் அனந்தன் காடு தான் வச்சிருக்கேன், ஏன்னா அவன் கொடுத்த பிரசாதம். அப்போ அப்பப்போ வந்துட்டு போற எனக்கே இவ்வளவு கிருபா பண்ணுறதுனால வீடு வாங்கி கற்பனை கூட பண்ணி பார்க்கல. சுவாமி நடத்தி கொடுத்தார் அப்படின்னா அப்போ இவனை நம்பி வந்து அப்பப்போ வந்து பத்மநாபா ரட்சிக்கணும்னு விழறதுக்கே இவ்வளவு பண்ணுவாருன்னா இங்கேயே இருந்து அவர் கண்பட பார்த்து வளர்ந்த குழந்தைகள் நீங்கள் தான். அவர் கண் அவருக்கு தெரிஞ்சதும் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவருக்கு தெரிஞ்சதும் நீங்கள் குழந்தைகளை பெற்றிருக்க, அவருக்கு தெரிஞ்சதும் அவங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவருக்கு தெரிஞ்சதும் அவங்க பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ இவ்வளவு நடத்தின பத்மநாபர் இனிமேல் நடத்த மாட்டாரா? இவ்வளவு காலம் நடத்திட்டார், குறை காலத்தை நடத்த மாட்டாரா? அதை குறையில்லாமல் நடத்த மாட்டாரா? இருக்கிறது குறை காலாத குறையில்லாமல் நடத்த மாட்டாரா? அப்போ பின்னாடி ஒரு சந்ததி அவர் பார்த்துப்பார். அநேகம் திருநாள் மார்த்தாண்ட வர்ணரா அன்னைக்கு போய் பண்ணிட்டாரே, பத்மநாப இனி இந்த தேசம் முன்னுடையதுன்னு கையை கூப்பிட்டு பச்சைக்கல் மண்டபத்தின் ஓன்னு அழறா, இனிமேல் எனக்கு ராஜத்துக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, இது எல்லாத்துடைய பொறுப்பும் முன்னுடையது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த ராஜ்யம் இந்த தேசம் இதில் இருக்க செல்வம் எல்லாம் உன்னுடையதுன்னு மானசீகமாக கொடுத்து அதனால தான் லீவு போட்டால் பைசாலாம் ஃபைன் கட்டின்னு இருக்கா. 100 பொற்காசுகள்லாம் அந்த காலத்தில் ஃபைன் கட்டினான்னா ராசா வரலாம் ஏன் கட்டணும், ராசா வரலாம் ஏன் கட்டணும், வேலைக்கார நம்ம வேலைக்காரி நாலு நாள் லீவு போட்டால் சம்பளம் பிடிக்கணும் இல்லை, அதே தான் என்ன மனசு வேணும். திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்தை நினச்சி நெஞ்சு பெருமைப்படுங்க, அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க, காலம் பதில் சொல்லுங்க. சரி தப்புன்னு அறிய இடத்துல ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் அப்படியே தூய்மையின் சிக்காமணிய பரம பவித்திரமா ஒருத்த மேல கூட ஒரு கேஸ் கிடையாதா, ஒரு அலிகேஷன் கிடையாதா? ஆனாலும் அவனை நம்பி ஓட்டு போட்டு என்னென்ன லெவலில் உட்காந்துருக்கா யார்? நான் எந்த கட்சியை நான் சொல்லுவேன், சாதாரணமாக சொல்கிறேன். அலிகேஷன் இல்லாமல் ஒரு பொலிட்டீஷியன்னா கேரளாவில் காட்டிட முடியுமா? ஒரு ஆளை காட்டிடுவோம் நீங்கள். அது என்ன வேணா எந்த அரசியல்வாதியாக வேணா இருக்கட்டும், ஆனால் அவள் ஓட்டு போடுறா கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்னு சேஃபாக பதில் சொல்லிடுறான், அது கேஸ் முடிகிறேன்றான். அப்போ இந்த கேஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. பத்மநாபர் விஷயம், திருவிதாங்க ராஜசமஸ்தானத்து விஷயம் ஆரம்பிக்கவே இல்லையே, அதுக்குள்ளேயே என்னமோலாம் பேசிகிட்டு இருக்கா அவாவா? யார் வேணா என்ன பேசுறோம், நம்ம பேசப்படாது. டெய்லி போய் பத்மநாபா ரட்சிக்கணும்னு சொல்கிற நம்ம பேசக்கூடாது. நமக்கு அது நியாயம் இல்லை, அது தர்மம் இல்லை, அது பத்மநாபனுக்கு உகக்காத விஷயம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் தப்பே பண்ணவாளாக கூட இருக்கட்டும், நமக்கு அதை பற்றி பேச அதிகாரம் கிடையாது. சத்தியமாக நமக்கு என்ன ரைஸ் இருக்குது? அவளுடைய குலதனம் பத்மநாபன், அவனே அவளுடைய சொத்து, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், பத்மநாபனே அவளுடைய சொத்து தான். அப்போ அவனோட சம்மந்தப்பட்ட எல்லாமே அவளுடையது தான். எனக்கு ராஜவம்சம் தனியாக பைசா கொடுத்து சொல்ல சொல்லலை, நான் அவனுக்கு அப்படியா தான் போகலை, ஒரே ஒரு தடவை போய் சத்தங்கம் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். பட்டம் பேலஸ் தான் உத்திராடம் திருநாள் மாத்தாண்டவர் மகாராஜா இருக்கும்போது மூணாவது சத்தங்கத்துக்கு போனேன். ஏண்டா அவ்வளோ அபிமானமாக பேசுகிறேன்னா, குலசேகர ஆழ்வார் அம்சம் தப்பு பண்ணாது. எதுவாக இருந்தாலும் பத்மநாபதாசர்கள் என்ன வேணா இருக்க, நம்ம டெய்லி கோவில் வராளா இல்லையா, அவ்வளோ நம்ம போய் கிழிக்கிறோமா? இப்படி தான் உங்கள் பாஷையில் பேசணும், நம்ம போய் எப்படி பெருசாக கிழிச்சுட்டோமா? டெய்லி காத்தால மத்தியானம் மழை வந்தால் பரவாயில்ல நாளைக்கு போகலாமான்னு தோன்ற ஒரு கூட்டம் தானே. ஏதாவது வெளியூர் கல்யாணம்னா டக்குன்னு லீவ் போடப்பா, வர பத்து நாள் வெளியூர் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்றவன் அவள் வந்துட்டு இருக்காள். ஆறாட்டு உற்சவத்துக்கு எல்லாரும் வெளியூர் போகாமல் ஊரில் இருந்து பத்மநாபர் உற்சவத்துக்காக நிற்கிறள், யார் நிற்கிறள்? ஏதாவது வெளியூரில் கல்யாணம்னா இந்த வாட்டி ஆறாட்டு உற்சவத்துக்கு என்னமோ வருஷா வருஷம் கரெக்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேறு, போகிறதே கிடையாது. அதான் அதை விட கஷ்டம். நிறைய பேர் சொல்லுவா, குருஜி நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஆறாட்டுக்கே போகிறோன்றான், பத்துட்டு வருது, கோபமாக வருது. என்னமோ நான் ஒரு 50 வருஷமாக வந்தேன், நானே ஒரு 6-7 வருஷமாக தான் நான் வந்துட்டு இருக்கேன், கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவள் வந்துட்டு இருக்காளே, ஒவ்வொரு 6 மாதம் ஒரு 6 ஆட்டுக்கு வாழை பிடிச்சிட்டு பத்மநாபன் முன்னாடி நிற்கிறாள், இவர்களுக்காக பத்மநாபன் நிற்கிறாங்க. அப்போ வம்சம் வசத்தி தானே, சாதாரண வம்சம் இல்லையே, ஒன்றும் இல்லாமல் காதலி தொட்டு விட்டு கௌசிக வம்சம்னு சொல்லி அப்படி கை காமிச்சுட்டு பாரத வம்சம்னு அபிவாதியே சொல்ல தெரியாமல் காது பிடிச்சிட்டு பிராமணன் சொல்கிற நம்மளை விட பத்மநாபர் முன்னாடி வாழ் எடுத்துட்டு போகிறவா எவ்வளவோ சிரேஷ்டம் தான். பெரிய பெரிய பதவியில் உட்காந்து ஊரையே கொள்ளடிக்கிறவா முன்னாடி டெய்லி பத்மநாபா ரஷ்யினம்னு வந்து வச்சகல் மண்டபத்தில் சேவிக்கிற பாருங்கோ அவள் வசத்தி தான். எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நல்ல பைசா இருந்தும் பணம் கொடுக்குற ரக்கு இல்லாமல் அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு இருக்கிற சமயத்தில் இவ்வளவு கஷ்டத்தினி பத்மநாபர் கோவிலை நடத்துகிறாளே நடத்தினாலே அவள் வசத்தி தான். இன்றைக்கி வேணால் கவர்மெண்ட் எடுத்துக்கிறேன் கமிட்டி மெம்பர்ஸ் வருவாள், ஏண்டா அவ்வளோ போகணும்னா இன்றைக்கி 5 மணிக்கு போனால் பத்மநாபர் சேமிக்கவில்லை, இடம் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காளாம், ஒரு 20 நிமிஷம் காக்க வச்சுட்டான், கோபமான கோபம் எனக்கு. என்ன அணியா இதப்புன்னு இல்லை சொல்கிறேன். அப்போ இவ்வளோ வருஷம் யார் காப்பாற்றிட்டுருந்தேன் அந்த கோவிலில், இவ்வளோ வருஷம் யார் நடத்திட்டுருந்தேன் அந்த கோவிலில், எல்லாம் தங்கத்தை ஸ்வர்ணத்தில் பாவப்பட்ட வெள்ளியில் கொடுத்துருக்காளா, சித்திரையில் கொடுத்துருக்காளா, எல்லாம் ஸ்வர்ணம். அந்த கலதாபிஷேகம் சொன்ன குடத்தை பார்த்தாலே நமக்கு மூச்சு திணறுதப்பா அப்படின்னு மனசு வேணுமே. நமக்கிட்டே இருக்கு, நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஐயோ பாவனும், 1 பவுன் 2 பவுன் போட்டிருக்க ஆள்லாம் கிடையாது, எல்லாம் 50 பவுன் 100 பவுன் வச்சுக்கிறது, ஒரு 5 பவுன் பத்மநாபர் கொடுத்துருவாள் யாராவது கொடுத்துருவோம்ல பார்க்கலாம், யாரும் பண்ண மாட்டோம். ஆனால் பத்மநாபர் சொன்ன குடம் பண்ணி கொடுத்துருக்கேன், மனசு வேணும். அந்த சொன்ன குடத்தை காணிக்க 1 ரூபா தான் நம்ம போடுறோம், 10 ரூபா ரொம்ப துக்கப்பட்டு நான் சொல்கிறேன் எல்லாம். அப்போ அந்த வம்சம் வசத்தி தான், வசத்தி தான், வசத்தி தான், சந்தேகமே கிடையாது. இல்லையே எல்லாம் அவா மூதாதைகள் பண்ணா, அவா மூதாதைகள் நம்ம தாத்தா பாட்டி பண்ணலையே, நம்ம தாத்தா பாட்டி பண்ணாத வந்துட்டு எங்கள் தாத்தா அப்படி இப்படி இப்படி ஊரெல்லாம் டபால் அடித்து அலையிறோம். அப்போ அவள் வம்சமாக ஒவ்வொருத்தரும் கோவில் பண்ணியிருக்காளே, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் கோவிலுக்கு ஒவ்வொன்று பண்ணியிருக்காங்க, அவளுக்கு அந்த பெருமை உண்டு தானே. நம்மெல்லாம் சொல்லுது என்னுடைய தேசம் சுதந்திர ஆசிரியமா இண்டிபெண்டன்ஸியெல்லாம் கொண்டாடுறோம். என்ன அறிஞர் நமக்கு இருக்கு இண்டிபெண்டன்ஸியா கொண்டாடுறதுக்கு? நம்ம யாராவது போய் நின்னோமா, தடியில் அடி வாங்கினோமா? ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு கூட டிவி பார்த்துருக்க ஒரு கூட்டம், அன்னைக்கு ஜெய்ஹிந்த் கூட சொல்லாத ஒரு கூட்டம், டிவியில் ஜனகனமன சொன்னால் கூட அப்படியே ஆறாக காலமீட்டுன்னு பார்த்துருக்க கூட்டம், நின்று கூட சல்யூட் அடிக்காத ஒரு கூட்டம். நம்ம போய் திருவிதாங்கூர் ராஜவம்சத்தை பேசுகிறோம்னா வெக்கப்படம், அருகதையே இல்லாத ஒரு கூட்டம். நின்னா ஞாபகம் நம்ம தான், நானும் சொல்கிறேன் மீடியா என்னமோ, மீடியா என்னமோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ, ஏங்க மற்ற இவாளெல்லாம் எழுத வேண்டியதானே, அவளெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாளே, கேட்டால் தலையை சீ வீடு வரணும் கொண்டு போட்டுருவாளே. பத்மநாபட்ட சொன்னால் தெய்வம் இருப்பார், ஒன்றும் பண்ண மாட்டார். அதுக்கு பத்மநாபர் வசத்தி, அந்த வம்சமும் வசத்தி, அணிழம் திருநாள் மார்த்தாண்ட வர்ம மகாராஜா கொண்டு போய் பிரபோன்னு கொடுத்தாரு. என்ன தைரியம்! நான் நினச்சி நினச்சி அசந்து போகிறேன், நினச்சி நினச்சி அசந்து போகிறேன். நம்ம எல்லாம் நம்ம ஆற்றுல குழந்தைக்கு ஒரு கல்யாணம் விசேஷம்னா கூட பத்மநாபர் வேஸ்ட் கூட எடுத்துட மாட்டோம். பத்திரிகை மட்டும் பத்திரமா கொடுத்து போதி யஜமானே அவருக்கு வெளியில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு அப்படி திருவிழியில் வச்சு கொடுக்கணும். அதே ரெட்டி அவங்க திருவிழியில் வைக்கிறாரா இல்லையான்னு, அது வைக்கிறாரா இல்லையான்னு நோட்டம் விடுற கூட்டம் நம்ம. அவள் பத்மநாபனிடத்திலேயே தேசத்தை கொடுத்த ஒரு வம்சம். என்றைக்கோ குழந்தை பிறந்தாச்சுன்னா ஒரு வயசு ஆகிடுதான் ஒற்றைக்கல் மண்டபத்தை கொண்டு பிரபோ இந்தா இது உன்னுடையதுன்னு கொடுக்குற தைரியம் நமக்கு இருக்கா? பத்மநாபர் கோயிலில் வேணா அதுக்கு அன்னப்பிராசனமெல்லாம் பண்ணி வைப்போம், இது ஒன்னோடதுன்னு போட்டுட்டு வந்துடுவோமா? போடுறதுக்கு தைரியம் உண்டா? சுவாமிகிட்ட அர்ப்பணம் பண்ணுறது பண்ற, அதனால தான் பத்மநாப தாசர்கள். நமக்கெல்லாம் அடைமொழி நிறைய உண்டு, அவளுக்கு ஒரே அடைமொழி தான் பத்மநாப தாசர். இன்னொரு 100 ஜென்மா கையிட்டமே பத்மநாப தாசர் மாறாது. இவன் என்ன வேணா சொல்லட்டும், எது வேணா சொல்லும், பத்மநாப தாசர் நான் போட்டுக்கிற முடியுமா, வேற யாராவது போட்டுற முடியுமா? சத்தியமா நடக்காது. போட்டாலும் நம்மளா ஏறிட்டுக்கிறது, நானா கிடைக்கிறது அவளுக்கு தானே, அதனால சிரேஷ்டம். நான் நினைச்சாலே சந்தோஷப்படுவோம், இப்படி ஒரு தேசத்துல இருக்கோமே. இப்போ திருவிதாங்கூர் ராஜவம்சம் அவ்வளோ வசத்தி, நாயன்மார்கள் 2 பேர் உண்டு திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்தில், குலசேகர பெருமாள் ஆழ்வார் ஒருத்தர் உண்டு, குலசேகர பெருமாள் நாயனார்னு ஒருத்தர் உண்டு. 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் இந்த வம்சத்தை சேர்ந்தவர், ஆழ்வார்கள் 12 பேரில் ஒரு ஆழ்வார் இந்த வம்சம். அப்போ இந்த பக்தர்கள் வம்சத்தில் பிறந்தவா எப்படி இருப்பா? ஒருத்தர் சிவபக்த சிரோன்மணி, இன்னொன்று விஷ்ணு பக்த சிரோன்மணி, அந்த ஜீன் அப்போ எப்படி இருக்கும்? விளையாட்டு இல்லை, சும்மா ஏதோ இன்னைக்கு வா சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு கட்டுக்கதையெல்லாம் நம்பிடப்படாது. நம்ம ஒரு நான் மைக்கு பிடிச்சி ஒரு 50 பேர் பேசலான்றதுல அதெல்லாம் கொடுத்து எடுக்கலாம், சொல்கிறதுக்கு இல்லை, நெருப்பு இல்லாமல் புகைமானா பேசப்படாது. ஸ்வயம் அனுபவிக்கணும், என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், புத்தி நமக்கு ஒரு புத்தி, ஸ்வயம் புத்தி இருக்கு இல்லையா, சிந்தனை பண்ணி பார்க்கணும். சாதாரண நம்மாத்த ஒரு வேலை காரியம் வச்சு மெயின்டைன் பண்ணுறது அந்த பாடுபடுறோம், நமக்கு என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி தான் வரமாட்டோம். அங்கே அத்தனை வேலைக்காரன், அத்தனை யூனியன், எத்தனை வேலைக்காரன் அதோட யூனியன் ஜாஸ்தி, அத்தனை பேருக்கு சம்பளத்தை கொடுத்து என்ன கஷ்டம்! விளையாட்டில் ஒரு கோவிலை நிர்வாகம், ஒன்றும் இல்லை புதுசாக கோவில் கட்டுறா, இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே என்ன தகராறு வருது! நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சொன்னார், நாங்கள்லாம் தான் அந்த கோவில் எடுத்து கட்டினோம், பெரிய பிரச்சனை வந்துடுது, அதுக்கப்புறம் அந்த கோவில் வாசப்படி நான் மெதிக்கலேன்னு. பெருமையா அது, இது பெருமையா? அப்போ அந்த வம்சத்தில் யாராவது ஒருத்தர் இந்த படி என்ன மெதிக்க மாட்டேன்னு யாராவது ஒருத்தர் நின்னாவளா? யாரா உறுத்தர்? எத்தனை பேருக்கு நிறைய தீபத்தில் மரணம் அடைஞ்சவாள்லாம் உண்ட வம்சத்தில். அப்போ கூட பத்மநாபா ரட்சிக்கணும்னு அவன் காலில் தானே வந்து விழறா. இனிமேல் இந்த தெய்வம் எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆத்துக்காரன் எடுத்துல ராணி நின்னாளா, இனிமேல் வரமாட்டேன்னு சொன்னாள் அசோ இருந்தாள் ராணி. எத்தனை பேர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கை நிறைய துக்க சம்பவங்கள் நடந்திருக்காங்க. யதார்த்தமாக சொல்கிறேன், யதார்த்தமாக நம்ம பார்த்து நடக்கும்போது சரி ஒன்று தெய்வம் இல்லை ஒன்று நம்ம எத்தனை பேர் வெறுத்து ஒதுக்கியிருக்கோம், ஆனால் இன்னி வரைக்கும் அந்த தெய்வத்தின் முன்னாடி தானே பத்மநாபா ரட்சிக்கணும்னு வந்து நிற்கிறான்னா சத்தியமாக வசத்தியான வம்சம் தான், சந்தேகமே கிடையாது. நிறைய கஷ்டங்கள் இதுக்கு அவ்வளோதான் சொல்கிறேன், மனசு வெந்தி போகிறது. அவள் சொல்கிறத கேட்கும்பொழுதும் பேப்பரில் படிக்கும்பொழுதும் டிவியில் பேசும்பொழுதும் இப்படி பேசுகிறாளே மனசே இல்லையா அவளுக்கெல்லாம், அதை விட கஷ்டம் நம்ம நம்புறது இன்னும் கஷ்டமாக இருக்கு. நம்ம நம்புகிறோம் பாருங்க, அதுதான் அவள் அப்படி பேசலை, நம்ம யாரும் அதுக்கு விலையே கொடுக்கலன்னா. நம்ப நான் சொல்கிறேன், இங்கே 40 பேர் இல்லை, வெளில சத்தமாக கேட்குறவா எத்தனையோ பேர்லாம் உண்டு, எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஏதோ ஒரு ஓரத்தை கூட நமக்கு ஏதான ஒரு விஷயத்தில் சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா, அதுக்கு சொல்ல வரும். ஏதான ஒரு ஓரத்தை வந்தால் கூட சத்து தான் வரப்படாது. என்ன வேணால் அவன் சொல்லிட்டு போட்டான், பத்மநாபனும் அவனுடைய வம்சமும் வசத்தி தான். அனிழம் திருநாள் மார்த்தாண்டவர்மா ஜனவரி 20 தான் ஞாபகம், திருப்பதி தானம் பண்ண நாள் ஜனவரி 20 தான் திருப்பதி தானம் பண்ண அனிழம் திருநாள் மார்த்தாண்டவர்மா மகாராஜா. ரொம்ப தைரியம் அழகா பண்ணிட்டு அன்னிலேந்து பத்மநாபன் தான் எல்லாம் அப்படின்னு ரெக்கார்ட்ல எழுதி வச்சிருக்காங்க. மதுரகம் ரெக்கார்ட்ல இருக்கு, இல்லாத விஷயம் கிடையாது. ரத்னாச்சரியம் அவ்வளவு அழகா அன்னிழம் திருநாள் மாற்றாண்ட வர்ம மகாராஜா கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ண ஒரு ராஜா அன்னிழம் திருநாள். ஒவ்வொரு காலத்தை ஒருத்தர் பண்ணியிருக்கா. இவருடைய காலம் பத்மநாபருடைய கோவிலுடைய பொற்காலம்னு சொல்லணும். இப்பயே பொற்காலம் தான் வச்சு 1.5 லட்சம் கோடி வச்சுருக்காரு. அவர் எப்பவுமே பொற்காலம் தான், கவலையே கிடையாது. அழகா அந்த அன்னிழம் திருநாள் மாற்றாண்ட வர்ம மகாராஜா காலத்துல தான் இன்னைக்கு ரொம்ப விசேஷமா சொல்லப்படுகின்ற ஒற்றக்கல் மண்டபம் திருமலைன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த திருமலையிலேருந்து தான் அந்த ஒரே பெரிய பாறாங்கல் வந்து அந்த இடத்த கொண்டு வந்து போடணும். அவ்வளோ பெரிய கல், என்ன மனசு இருப்பா, அவ்வளோ பெரிய கல்லெல்லாம் எப்படி தான் நகர்த்தி கொண்டு வந்தாலும் தெரியாது. அவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம், அவ்வளோ பெருசு கொண்டு வந்து நமக்கெல்லாம் இத்தினோடு பண்ணாலே போதும்னு தோன்றது. அந்த காலத்தில் இருந்தவா மனசும் பெருசு, அவளுடைய விஷயங்கள் எல்லாமே பெருசு, எல்லாம் நம்மளை மாதிரி குறுக்கிய குறுகின மனசே கிடையாது. எல்லாம் விசாலமாக, எல்லாம் இன்னும் இன்னும் விசாலமாக தான் வகிச்சிருக்கா. நம்ம தான் மனசு ரொம்ப குறுகி போயிடுச்சு. அதனால ஃபேமிலியெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் போய் நியூக்ளியஸ் ஃபேமிலி ஆகிடுச்சு. எல்லாம் 2 பேர் 3 பேர் 4 பேர், அந்த 3 பேருக்கு 3 AC வீட்டில் இருக்கு, 3 பேர் 3 ரூமில் தூங்குறாங்க. அந்த காலத்தில் ஒத்த ரூம் தான் இருக்கும், அதில் 15 பேர் படுத்துட்டு இருப்பா, எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு இருந்தா இருக்கிற தண்ணியில் மோரை விட்டு கலக்கி கொடுப்பா. மோரில் தண்ணி இல்லை, தண்ணியில் மோரை விட்டு கலக்கி கொடுப்பா. அப்போ இருந்த ஒரு ஆனந்தம், எல்லா குழந்தைகளுக்கு கை நீட்டின அம்மா அப்பா முன்னாடி உட்காந்து கையில் வாங்கி எனக்கு ஒரு வாங்க உனக்கு ஒரு அடி வழி சாண குட்டின்னு சண்டை போட்ட அந்த காலங்கள், எல்லாம் திருவிழா கூடி ஓடி ஆடி குழந்தைகள் விளையாடிகிட்டு இருந்த காலங்கள், ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் பகதாத்தை கூப்பிடதாக இருக்கட்டும், நவராத்திரியாக இருக்கட்டும், எல்லாரும் மனுஷாலோட மனுஷாலாக பழகின்றிருந்த காலம். இன்றைக்கி எல்லாம் வஸ்துக்களோடு பழகின்றிருக்கோம், டிவி மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் லேப்டாப் உள்ளது தான். மனுஷாளுக்கு நமக்கு ரொம்ப தள்ளி போயிட்டோம். மனுஷாலோட இந்த பக்கத்தில் இருக்க மனுஷாலாம் அவருக்கு ஃபேஸ்புக்கில் மனுஷால தெரியுது, அது அதிசயமாக இருக்கு. ஆச்சரியமாக நேற்று ஃபேஸ்புக்கில் ஒருத்த கவிதை எழுதிருந்தான், முகம் தெரிந்த நண்பர்களின் எண்ணிக்கையை விட முகநூல் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகம் எனக்கு. முகநூல்னா ஃபேஸ்புக், தமிழ் எப்படி பண்ணிட்டா, ஃபேஸ்புக்கை முகநூல் பண்ணிட்டா. முகம் தெரிந்த நண்பர்களை விட முகநூல் நண்பர்கள் எனக்கு அதிகம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கான். சத்தியமாக தானே, 5000 பேர் ஃப்ரெண்டு அப்படின்றான். இங்கே பக்கத்தில் அடுத்தப்ப யாருக்கான்னு தெரிய மாட்டேங்கிறது. திருவிழா 5 பேரே தெரியுது, அந்த காலத்தில் ஊரே எல்லாருக்கும் தெரியும். ஒரு பொண்ணு அப்படி இறங்கி நடந்த போய் அந்தாத்து பொண்ணு இந்த நேரத்தில் எங்கே போகிறேன்னு உரிமையோட கேட்க முடியும். இப்போ நம்மாத்து பொண்ணையே கேட்க முடியும், அப்புறம் தான் அடுத்தாத்து பொண்ணு கேட்கறதுக்கு. நம்மாத்து குழந்தைகளை என்ன பண்ணுறேன்னு கேட்க முடியும், அப்புறம் தான் அடுத்தாது குழந்தை கேட்க முடியாது. நம்ம ஸ்திதி அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஒரு கஷ்டகாலம். ஆனால் அவள் பாருங்க, அந்த கோவில் முதற்கொண்டு எல்லாமே பெருசு, எவ்வளவு ஜனங்கள் வந்து நின்னாலும் தாங்கும்படியா இடம். அன்னிழம் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராஜாவுக்கு பெருசா அந்த இடத்துல ஒரு மண்டபம், பத்மநாபன் பெரிய மண்டபம். மண்டபம் இல்லாமல் பத்மநாபன் நினைச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம். கீழே எட்டி பார்க்கணும், இப்ப எப்படி எட்டி பார்க்கறது, பச்சைகள் மண்டபத்தில் ஏறினா கொள்ளலாம், கீழே அனுப்பிட்டா அப்படின்றோம். அது இல்லாமலேயே அவள்லாம் பத்மநாபர் தரிசனம் பண்ணிருக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவர் பார்த்தார், இந்த பத்மநாபர் ஹைட்டுக்கு கொஞ்சம் இருந்தால் நன்னா சேவிக்கலாமே சுவாமியேன்னு ஒரு ஆசை. அது நம்மளால பத்மநாபன் வசரத்துக்கு ஐஷன் போகிறதுக்கு அவருக்கு ஒரு ஆசை, ரொம்ப கீழே இருக்க வேண்டாம், அவர் ஹைட்டுக்கு போகலாம். அவருடைய ஆசைங்கிறத விட பத்மநாபனுடைய சங்கல்பம், எல்லாரும் எட்டி எட்டி பார்க்கறதுன்னு நன்னா பார்த்தா தேவலையே, பச்சைகள் மண்டபத்தில் நின்னாலே ஒழுங்காக தெரிய மாட்டேங்கிறார். இதில் கீழே நின்னா என்ன சொன்னாலும் தெரிவாரணும் நினச்சி நினச்சி ஒவ்வொருத்தரும் ஏறும்போது, இது இல்லாத காலகட்டத்தில் இந்த 18 அடி பெருமாளை எப்படி தான் சேவிச்சாலோ தெரியலையே அப்படின்னு தான் தோன்றது. ஆச்சரியம், அழகாக பார்த்துட்டா பகவத் சங்கல்பம், பகவானே அப்படின்னு நினச்சுட்டா அழகாக செஞ்சு அந்த திருமலை இருக்கு அந்த இடத்துல போய் அழகாக பெருசாக ஒரு பாறையை பார்த்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா. வேலை செய்கிறவாள்லாம் பார்த்தா சரி ராஜா சொல்கிறார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மூலம் பண்ணியாச்சு. மேலே ஏறி இறங்கி செங்குத்து மலை தானே. அப்போ அனிழம் திருநாள் மாற்றாள் ரொம்ப களைச்சி போயிட்டான், அவள்லாம் சாப்பிட போனோம். அனிழம் திருநாள் மாற்றாண்டவர் அப்படி கை ஊப்பி நின்றான், பத்மநாபா இது அப்படியே கொண்டு வந்தாங்க ஒரு மண்டபத்தில் அப்படி வைக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஒரே கல்லாக கொண்டு வந்து பெரிய கிரானைட், இன்றைக்கி அதுவே 500,000 கோடி போகும், அவ்வளோ பெரிய கிரானைட்லாம் இன்றைக்கலாம் கிடைக்கிறதே கஷ்டம். எனக்கு தெரியலப்பா இதை கொண்டு வந்து அப்படி சிதிலம் அடையாமல் உடையாமல் அப்படியே கொண்டு வந்து வைக்கணும்னு ஒரு ஆசை. எப்படி நடக்க போகிறதுன்னு எனக்கு தெரியல, சமதளமாக இருந்தால் அப்படி யானையை வச்சோம் உருட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம், கீழே கட்டையை போட்டு இப்படி தள்ளிட்டு வந்துடலாம். அது மேலேருந்து கீழே இறக்கிறதுக்கு பாருங்க பெரிய பாடு, பெரிய ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் அப்படியே பார்த்தா ரொம்ப யோசிச்சு பார்த்தார், ஒன்றும் புரியல, பத்மநாபா ரட்சிக்கணும் அவ்வளோதான். அவளுக்கு தெரிஞ்சதுதான் அபத்மநாபா ரக்ஷி. நம்ம எதுக்கு நம்ம மூளையை போட்டு கசிக்கணும், இல்லாத ஒண்ணுத்த அது நம்ம மூளையை கசக்கினாலும் வரதெல்லாம் சுயநலமான விஷயம்தான். நல்ல விஷயம் வந்தா தேவையில்லை, எல்லாம் நமக்கு சுயநலம் சுயநலம் சுயநலம். நீங்க என்ன பாருங்க, எப்பெல்லாம் மூளை நன்னா கசக்கியிருப்பேன் அப்படின்னா, உங்களை யாராவது திட்டாங்கன்னா அவளை சண்டை போடுறது ரொம்ப கசக்கியிருப்பேன். உங்களை யாராவது அவமரியாதை பண்ணிட்டாலும் அடுத்த சான்ஸ் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அவளை அவமரியாதை பண்ணுறது யோசிச்சிருப்பேன், இவ்வளவுதான் யோசிச்சிருப்பேன். இல்லாட்டி இன்னைக்கு குழம்பு அடிபிடிச்சு கொடுக்கலாம், எப்படி அதை பாத்திரத்தை மாத்திட்டு அந்த வாசனை வராம என்ன பண்ணலாம், அவ்வளவுதானே. இதுக்கு மேல வேற என்ன யோசிக்க போறோம். குழந்தைகள் மார்க் கம்மியாக வாங்கியிருந்தா என்ன ரீசன் சொல்லலாம்னு மண்டையை போட்டு யோசிக்கிறது, படிக்கிறதுக்கு யோசிக்கிறது கூட இல்லையோ, மார்க் கம்மியான ரீசன் சொல்றது கூட அவ்வளவு யோசிக்கிறது, வேலைக்கு போகிறது யோசிக்கிறது, லீவு போடுறது கூட யோசிக்கிறோம் இல்லையா, யாரெல்லாமோ சாகடிச்சு விடுவோம் லீவு போடுறதுக்கு. வேலைக்கு போகிறதுக்கு எத்தனையுமே ஒழுங்கா பண்றது தொந்தரவே இல்லை. இது தப்பு பண்ணிட்டு இது தப்பில்லைன்னு நிரூபணம் பண்ற டென்ஷன் இருக்கு, அதான் டென்ஷன். நமக்கு ஏண்டா டென்ஷன்னா, எப்ப பார்த்தாலும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாம விட்டுட்டோ, பண்ணக்கூடாதெல்லாம் சேர்த்து பண்ணிட்டோ, இது அப்படி அப்படி அழகாக அப்படி போட்டு மூடி மறைக்கணும் பாருவோ, அங்கதான் மாற்றம். அதுலதான் நமக்கு டென்ஷன். பிரகலாதுக்கு இது டென்ஷனே இல்லை, ஏன் நாம பண்ணாததை பண்ணவே இல்லை, பண்ண வேண்டியதை விடவும் இல்லை. நமக்கு ரெண்டு தப்பு பண்ணிடுறேன், வேண்டாத பண்ணி தலைகிறோம், பண்ண வேண்டியதை பண்ணாம விட்டுறோம், அப்புறம் கட்டி நம்ம ரோடு மாதிரிதான் அரைக்குறையா போட்டுருவோம், மழை வந்தா காணாம போட திரும்பி பார்த்து பேச ஒட்டணும், திரும்பி அது போயிட்டு இருக்கும். இதேதான் நடக்கிறது, இப்படிதானே போயிட்டு இருக்கு. ஆனா அவளுக்குலாம் தெரிஞ்சதெல்லாம் பத்மநாபா ரட்சிக்கணும். இதுக்கு எத்தனையும் சொல்றேன்னா, அப்ப ஒரு கோவிலுடைய விஷயத்துக்கு பத்மநாபன் ரட்சிக்கணும்னு, நம்ம வீட்டு விஷயத்தையும் பத்மநாபன் ரட்சிப்பான். நிறைய விஷயங்கள் நம்முடைய சுய முயற்சினாலேயோ சுய பலத்தினாலேயோ சுய நம்பிக்கையினாலேயோ சாதிச்சிட முடியாது. இது வேணும், நம்முடைய பிரயத்தனம் வேணும், பலம் வேணும், நம்பிக்கை வேணும். ஆனால் இதை தாண்டி பகவத் அனுக்கிரகமும் வேணும். சும்மா நடந்துடாது, பரிசுத்த வேணா பிராயோபவேசம் பண்ணிட்டு கங்கை கடையில் வந்து உட்காந்துள்ளலாம், எல்லாத்தையும் விட்டுவிடுறேன் எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஆனால் பாகவதம் சொல்றதுக்கு அந்த சுகபிரம்மத்தை அனுப்புறதுக்கு கண்ணன் முடிவு பண்ணாதான் நடக்கும். இல்லாட்டி வந்துடுவார சுகபிரம்மா, ஆ பரவாயில்ல இவன் வந்துட்டான் வரலையே, பகவான் தூண்டினான், சுகபிரமம் நீ அங்கே போ, பரிஷத்துக்கு பாகவதம் சொல்லுன்னு தூண்டினான். இவன் தன்னுடைய எல்லை வரைக்கும் விடான், அடுத்தது அங்கேயிருந்து வரந்தாதானே நடக்கும். அதனால பகவத் அனுகிரகம், புருஷ பிரயத்தனம், தெய்வ கிருப ரெண்டும் சேர்ந்துதான் நடக்கும். அவ்வளவு ஆச்சரியம், இவர் பத்மநாபா ரட்சிக்கணும்னு பகவானிடத்துல சரணாகதி பண்ணிட்டான். ஏண்டா நான் கிரீடத்திலே பத்மநாபனுடைய பாதுகை தானே வச்சுருக்கேன், ராம பாதுகை மாதிரி பத்மநாப பாதுகை தான் அவன் கிரீடத்துல இருக்கு. அதனால அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பத்மநாபா ரட்சிக்கணும், அவ்வளவுதானே. அழகா சேவிச்சு விட்டா சரணாகதி வேண்டார். இந்த வேலை செய்கிறவாள்லாம் டயர்டா ஓரத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கா, எல்லாரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா, ராஜா பாட்டுன்னு சொல்ற எல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கு. இது எப்படி எடுத்துட்டு போக முடியும், இவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே உடையாம வேற எடுத்துட்டு போக முடியுமா, ஏதோ கீழே இருந்து மேலன்னா கூட யானையை கட்டி சங்கிலியை கட்டி இழுத்துட்டு போகலாம், மேலேந்து இந்த வெயிட் வேற அவ்வளவு ஸ்பீடா உருளும், இல்ல எப்படி எடுத்துட்டு போறது, என்ன முட்டாள்தனமா இருக்கு. அவாவா நமக்கெல்லாம் நம்ம புத்திசாலி அபிப்பிராயம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி அவாவா பேசிட்டு இருக்கா. இவர் எதுவும் கவலைப்படலை, பத்மநாபா பத்மநாபா பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசும் நீ பத்மநாபா. அது நாட்டில் வரணும், உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் பண்டிகைபுரத்து ஜனங்களுக்கு பாண்டரங்கா விட்டலா சர்வசாதாரணமாக இருக்கும். பிருந்தாவனத்து ஜனங்களுக்கு ராதே ராதேன்றது நம்ம தும்மல் இருமல் மாதிரி ஒரு சர்வ கா நமக்கு தும்மல்லாம் அடக்கி சக்குன்னு வருது இல்லையா, அதுபோல அனிச்சை செயல் மாதிரி எதிர்ச்சையாக வரணும். சாதாரணமாக சுவாவமாக நம்ம கோபம் வந்தால் சுவாவமாக திட்டுவோம் பார்த்தலாம், அந்த மாதிரி பத்மநாபா வரணும். பகவன் நாம சங்கீர்த்தனம் அப்படி நன்னா வரணும். பத்மநாபா அதுவும் குலசேகரவா சொல்லும்போது, ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்ட ந கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. இதே வழிசாலையில் தான் முகுந்தமாலா சொன்னால் எத்தனை பேர் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணால் எனக்கு தெரியல, எத்தனை பேர் எத்தனை சோகம் ஞாபகம் எனக்கும் தெரியல. உன்னுடைய நாமத்தை புலம்பும்படியாக என்னை செய்வாய்னு பிரார்த்திக்கிறார் குலசேகராள். அந்த வம்சத்தை வந்தவர் இல்லையா, அதனால பத்மநாபா ரட்சிக்கணும்னுட்டான். இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கார். அப்பழகா ஒரு பிராமண பையன் வரான், இள வயசு பையன், பூனெல்லாம் போட்டு அப்படியே வந்து நிற்கிறான். இப்படி ராஜா பார்த்தா, ராஜா பார்த்து கையெல்லாம் கூப்பினான். ராஜா அப்படி பார்த்தா இந்த பிராமண பையன் அப்படி அழகாக சிரிச்சுட்டு அவர்கிட்ட கேட்டான், இந்த பாறையை கீழே எடுத்துன்னு போகிறதுக்கு நாதான முயற்சி பண்ணலாமா அப்படின்னு ஒத்தாள். இப்படி ராஜா பார்த்தா சிரிச்சா, பிராமணனுக்கு ஒன்றும் பெரிய பலம் கிடையாது, புத்தி பலம் உண்டு, தேக பலம் பெருசாக கிடையாது. க்ஷத்ரியாளுக்கு தான் தேக பலம், பிஸ்னஸ் பலம் எல்லாம் வைஷ்யாளுக்கு நன்னா இருக்கும், கைங்கரிய பலம் சூத்ராளுக்கு. இது வந்து கேவலம் அர்த்தமே கிடையாது. நன்மை ஞாபகம் பகவானுடைய திருவடிகள்லேருந்து சூத்ரா வந்தா, தொடையிலேருந்து வைஷ்யா வந்தா, தோள்கள்லேருந்து சத்ரியா வந்தா, முகத்திலேருந்து பிராமணன் வந்தான்னு புருஷ சுத்தம் சொல்றது. இது ரொம்ப வசதி யாருன்னா திருவடிகள்லேருந்து அந்த சூத்ரா தான் வசதி. ரொம்ப பாவப்பட்ட யாருனா பிராமணா தான். இப்படி நிறையே தான் பார்த்துங்க, பக்கேலியே பார்க்க மாட்டாங்க. வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம் அப்படின்னு நிறைய கஷ்டங்கள் இருக்க வச்சுக்கோங்க. சொல்லலாம் வெளில சொல்லாம இருக்கிற வரைக்கும் உத்தமம். தப்பாவும் அர்த்தம் பண்ணிப்பா, உதர்க்கமாகவும் அர்த்தம் பண்ணிட்டுருவான். ராஜா பார்த்தால் சிரிச்சா, அவருக்கு எப்படியோ அந்த கல் அங்கே வந்து சேர்ந்தா சரி கோவிலுக்கு அவ்வளோதான் சொன்னார். நடக்கணுமே அப்படின்ட்டான். இப்படியே அந்த பையன் பார்த்தா அழகாக அந்த கல் இருக்கு பெருசாக அந்த ஒற்றை கல்லாமே அன்னைக்கு இரவுல ஷேப்பில் இருந்த கல். இப்படியே வந்தால் அவருக்கு தட்டு தட்டினா பையன் குடு 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 குடுன்னு உருள்றது. ஒரு ஒருத்தர் தட்டினா விழுமா, நான் உருள்றது. ராஜா ஒன்றுமே புரியல, உருண்டா உடஞ்சிடும் அவர் பயந்து கிடக்குறா, இவன் உருட்டி விட்டு போயிட்டான். உருட்டிட்டு பின்னாடியே இவன் ஓடுறான். ராஜா ஒரு க்ஷணம் ஒண்ணுமே புரியலை. அதுவும் ஒரு மனுஷன்லாம் தள்ளவே முடியாது. கிடுக்கிட்டு கீழே உருண்டு போய் அழகா சமதளத்தை போய் நிக்கிறது. பின்னாடியே அந்த பையன் ஓடினா அப்புறம் அவளை காணும். கல்லு மட்டும் அங்க இருக்கு. ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது பத்மநாபான்னு கத்தினார். ஸ்வயம் பத்மநாபனே உருட்டி விட்ட ஒரு கல்லு ஒற்றக்கு, பத்மநாபரோட கைப்பட்ட கல். சும்மா இல்லை, விளையாட்டு இல்லை. நான் இப்போ போனாலும் அங்கே தான் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ண போகும்போது படி ஏறும்போது ஒற்றைக்கல்ல கையை வெடி வச்சு தலையை வெடிச்சுன்னு போயிடுவேன். நேர வாழ்க்கை சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணாதுமே குத்தம், அதுதான் நமஸ்கரிக்கக்கூடாதுன்றான். அந்த இடத்த அப்படி கையை வச்சு அங்கே தூசி இருக்கும் பாருங்க, தொண்டர் அடிப்படி அதை எடுத்து தலையில் வச்சுருந்தா யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோதான் பத்மநாபன் தொட்ட கல். ஒவ்வொருத்தரையும் நிற்பேன், நாங்கள் நிற்கிறதுக்கு நீ கல் எடுத்து வந்தியா பத்மநாபா. சும்மா இல்லை, ஒற்றைக்கல் மண்டபம் ஒற்றைக்கல் மண்டபம் சொல்கிறோம்னா பத்மநாபன் தன் பலத்தினாலே தன் காருண்யத்தினாலே அணிழம் திருநாள் மார்த்தாண்டவர்மன் மகாராஜாவுடைய பக்திக்கு வசப்பட்டு கொடுத்த பிரசன்டேஷன். நவரத்ன கல்லெல்லாம் அவட வசதி எதுன்னா இந்த ஒற்றைக்கல் தான். நான் பத்மநாபன் ஹைட்டுக்கு கொண்டு நம்மளை நிற்க வைக்கிறது. பத்மநாபன் நம்மளை மேலே ஏற்றி விட்டு நின்றுடா குழந்தை, சமயத்தில் குழந்தை இப்படி பிடிச்சி இப்படி தூக்கும். அந்த மாதிரி நம்மளை சுவாமி அப்படி தூக்கி நிற்கிறார். அணிழம் திருநாள் மார்த்தாண்டவர்மன் கண்களில் ஆனந்த பாஷம், இந்த கல் உருடுற சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வந்தால் எல்லாரும் கீழே பார்த்தா கல்லுக்கு ஒரு சேதாரம் ஆகலை. அத்தனை பேர் பார்த்தா ராஜா முன்னாடி கைகூப்பி நின்னா. ராஜா எப்படி ஆச்சுன்னா பத்மநாபன் நடத்தினான் அவ்வளோதான். அதுக்கப்புறமா யானையெல்லாம் கொட்டின கொண்டு வந்து அந்த ஒற்றைக்கல் மண்டபத்தை ஸ்தாபிதம் பண்ணா. இன்னைக்கும் பத்மநாபனுடைய கிருபையை பேசக்கூடிய ஒரு ஒற்றைக்கல் மண்டபம். வெறும் சாதாரண வெறும் பாறை இல்லை, ஒரு கிரானைட் பிளாட்ஃபார்ம் இல்லை, அது பத்மநாபனுடைய பிரேம பிளாட்ஃபார்ம். பத்மநாபனுடைய பிரேம பக்தர்களுடைய பாத தூளியினாலே நிரம்பப்பட்ட ஒன்று அந்த ஒற்றைக்கல். அவ்வளோ விசேஷம், அத்தனை சிரேஷ்டம். பத்மநாபன் அதை போட்டு விட்டு ஸ்ரீதேவி பூதேவிலாம் காட்டுறான். எப்படி இருக்கு பாத்தியா? உடனே தாயா சிரிச்சான். குழந்தை ஆசைப்பட்டான், என்னமோ ஹெல்ப் பண்ணிட்டு ரொம்ப தான் பீத்திக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவான். அணிதம் திருநாள் மார்த்தாண்டவர் மாதிரி ஆசைப்பட்டான். நீர் என்னமோ லேசாக தள்ளி விட்டீங்கன்னா உருண்டு போயிடுதான் மலை மேலே உருட்டி கொண்டு தான் பெரிய விஷயமா. அங்கேயே நீங்கள் கொண்டு வந்து போட்டு நிற்க வச்சுட்டு பிரபோன்னு நிற்கிறானே அணிதம் திருநாள் மார்த்தாண்ட வர்ம மகாராஜா வசத்தியா நீர் வசத்தியாங்க, அவன் தான் வசத்தின்னு தாயா. ஏண்டாமா என் குழந்தை எத்தனை அழகாக நிற்க தாயார் பார்க்கல, அப்போதான் தாயார் பார்க்க முடியும். அழகாக உக்காந்துருக்கா பாருங்க தாயார். அந்த ஒற்றைக்கல் மண்டபத்தை நின்று பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏண்டானா பத்மநாபனுடைய கை அந்த அந்த ஒரு கை விட்டு தொங்கிட்டு இருப்பாங்க, அதுதான் அவர் தட்டி விட்டுச்சு. அப்போ இவ்வளோ பெரிய பாறைய ஜாகிரதை அவள் உருட்டி கொண்டு வந்த பகவானுக்கு நம்முடைய துன்பங்கள் ஒரு தள்ளுதலை தெரியாதா? நம்முடைய கஷ்டங்கள் ஒரு தள்ளுதலை தெரியாதா? நம்முடைய இடைஞ்சல்களை ஒரு தள்ளுதலை தெரியாதா? தள்ளி விடுதா? அதெல்லாம் ஒற்றைக்கல் மண்டபம் சொன்னால் வெள்ளம் கூட கிடைக்கும், நாலு நாளாக ஒன்றுமே கொடுக்கல. அதுதான் ஒற்றைக்கல் மண்டபத்துடைய பெருமை. நானும் நாலு நாளாக கதை சொல்லிட்டு இருக்கேன், வெள்ளம் வேணுமான் கூட கேட்கல. நீ ஏண்டா கேட்கறாங்க, பத்மநாப வைபவம் இல்லை, அணிழம் திருநாள் மார்த்தாண்ட வர்ம மகாராஜா திருவிதாங்கூர் ராஜ வம்சத்தினுடைய வைபவம் பச்சை தண்ணி கூட கொண்டு வந்து கொடுக்கணும்னா எனக்கே கொடுக்கணும்னா அவ வம்சத்துக்கு கொடுக்காதா? அவ குடும்பத்தை காப்பாற்றாதா? அத்தனை வசத்தி திருவனந்தபுரம் திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தான் அத்தனை சிரேஷ்டம். பத்மநாபனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த விஷயத்தை சொல்லும்போது. அவன் ரசிக்கிறான், அவன் ரசிக்கிறான். ஏன்னா என் குழந்தை நம்ம ராத்து குழந்தைய பற்றி பேச நம்ம தானே சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி பத்மநாபனுடைய குழந்தைகள் திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானம். அதனாலே பகவான் ரசிக்க அப்படி அண்ணன் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராஜாவுடைய பக்தியினாலே பத்மநாபனுடைய அனுகிரகத்தினாலே கிடைச்ச ஒரு ஒற்றக்கல் மண்டபம். அழகாக அழக எத்தனை அழகான தூண்கள், அதில் தங்கத்தெல்லாம் வேஞ்சு வேந்த பொன்மழ் பொன்மதில் சூழ் அப்படின்னா நம்மளோட பாசுரத்தை சொல்கிறார். நம்ம இதுவும் உள்ள இருக்க 1,00,000 கோடி பற்றி பேசிட்டு இருக்கோம். நம்மாழ்வார் சொல்றார் 5,000 வருஷத்துக்கு முன்னாடி பாசுர சொல்றார் வேந்த பொன் மதில் சூழ்றார் செவரே தங்கமா இருந்ததுன்ற இதெல்லாம் சொன்னா அப்புறம் செவத்து உடச்சே பார்க்க ஆரம்பிச்சுருவாவா. வேந்த பொன் மதில் சூழ்ன்றார் தங்க செவுற தங்க விமானம் தங்க கலசம் எல்லாம் இல்லை. பத்மநாபனுக்கு தங்கத்துக்கு ரொம்ப பக்கத்துல, அதனாலதான் விலை எடுக்கணும் போது தெரியுது. அத்தனை தங்கம் செவத்துல எல்லாம் தங்கம் வச்சிருந்தாங்க. அப்ப எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாத்துக்கோங்க. அப்ப திருவிதாங்கூர் எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்திருக்கும் பாத்துக்கோங்க. ஒரு தேசம் செல்வ செழிப்பா இருந்தா மட்டும்தான் கோவில்கள்ல இவ்வளவுத்தையும் கொண்டு வந்து கொட்ட முடியும். தேசமே பஞ்சத்துல இருக்கு, தேசத்திற்கு வாழ்நாள் கஷ்டப்படுறான்ற பட்சத்துல கோவிலுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன பார்க்க நம்ம தேசம் ஆகா ஓகோன்றோம். கோவில்கள் என்ன பண்ண முடியாது, நிறைய இருக்கா எல்லாம் இருக்கு, சுவிஸ் பேங்க்ல இருக்கு. கோவில்களை கொண்டு கொட்டவா முடியறது இல்லையே. இன்னைக்கு அவ்வளோ அன்னைக்கு அவ்வளவு இருந்திருக்குன்னா அந்த தேசம் அத்தனை அற்புதமா அத்தனை சிரேஷ்டமா அதி விசேஷம். அதாவது அந்த நோட்டீஸ் அப்புறம் கொடுக்கல, எல்லாரும் கஷ்டப்பட்டு அதை படிச்சுட்டு இருந்தார். நான் சிந்தியதான் பப்னா வேணும் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் சுண்டல் கொடுக்கும்போது கொடுக்கும், அள்ளி சுண்டலையா படிச்சு எடுத்துட்டு போவா. என் நோட்டீஸ் எனக்கு தெரியும். பத்மநாபர் அவ்வளவு சிரேஷ்டம், வேந்த பொன் மதில் சூழ் அனந்தபுரத்து அப்படின்றான். அந்த அணியம் திருநாள் மாசாண்டவர்ம மகாராஜா அவ்வளவு அழகா பத்மநாபனுக்கு கைங்கரியம் வந்தார். ஒரு ஐப்பசி உற்சவம் ரொம்ப அழகா பகவானுக்கு தயவு 2-6 மாசத்துக்கு ஒரு 6-8 வருஷம் நடந்துட்டா இருக்கு. அது ஐப்பசி உற்சவம். ஐப்பசி உற்சவத்துல இப்படி பகவான் இப்படி ஸ்ரீவேலி வர ஜோனு மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது அப்படி அதுல நனைஞ்சுட்டே ஸ்ரீவேலி. அது ஸ்ரீபலி, அது ஸ்ரீவேலி ஆயிடுச்சு, ஸ்ரீவேலி ஆயிடுச்சு. வார்த்தைகள்லாம் படுற பாடு இருக்கு பாருங்க, தமிழ்லையும் மலையாளத்திலையும். அது ஸ்ரீ பலி, அப்புறம் ஸ்ரீ வேலி ஆகி, அப்புறம் கீ வேலி ஆயிடுச்சு, அப்புறம் கீ அப்படி ஆயிட போகுது. அநியாயமா இருக்கு நாட்டில் ஆச்சரியம். அப்படி போகும்போது அணியந்திரம் மாத்தாண்டவர்மா அவரதா, நாங்கள்லாம் சௌக்கியமா மழையில் நனையாம நல்லா இருக்கும், எங்களை ரட்சிக்கிற நீ போய் இப்படி நினைஞ்சிட்டு போறியேப்பா. உன்னுடைய கிருபை இருந்ததுன்னா, உன்னுடைய கட்டளை இருந்ததுன்னா நிச்சயமா அடுத்த உற்சவத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள இங்க ஒரு ஸ்ரீவேலி புறா கற்றையுன்னு சங்கல்பம் பண்றோம். ரொம்ப தைரியம் வேணும், ரொம்பவே தைரியம் வேணும். கற்றையும் சங்கல்பம் பண்ணிட்டாச்சு, கல்லெல்லாம் கொண்டு வரா, தமிழ்நாட்டில இருந்தா சிற்பிகள் எல்லாரும் வரா. அத்தனை அழகா கற்றா 6 மாசத்துல 365 கால் தூண்றோம், 342 கால் தூணம். அது ஒரு கால் தூண் எங்கடா இருக்குன்னா அந்த கருடாழ்வார் பக்கத்துல ஓரத்தை கீழே போட்டிருக்கா. எதுக்குடா அப்படின்னா அந்த சிற்ப தலைமை சிற்பி இருக்கார் பாருங்க, அவர் அவ்வளவு அழகா அது கட்டினதுனால அவர் நினைவா அங்க ஒரு கால் தூண் போட்டிருக்கான். அவ்வளவு அழகா போட்டுட்டா. அந்த தலைமை சிற்பி எங்கடா இருக்கார் அப்படின்னா இந்த கிழக்கடையில உண்டியல் வச்சிருக்கா பாருங்க. நீங்க 16 பார்க்க அப்படின்னா இடமே பக்கத்துல ஒருத்தர் கையை குப்பி நிற்ப, அவர் தான் அனந்த். அவர் பேரு அனந்த பத்மநாபன் தான் பேரு அவருக்கும். எங்கிருந்து அவர் பேர் வச்சு அவர் பிடிச்சாருன்னு தெரியாது. அவர் தான் பண்றார் ஆச்சரியம். அந்த சிற்பத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல. எல்லாத்தையும் கட்டி முடிக்கும்போது ராஜா பார்க்குறாராம், அநேகம் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராஜா. நிஜமாவே ஒரு பெரிய அழகு இருக்கு, தூண் என்ன டிசைன்ஸ் என்னெல்லாமோ இருக்காது. எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியல, நிறைய உண்டு. அவ்வளோ பெரிய பில்லர், அவ்வளோ அழகு. அது ஒவ்வொன்றத்துலேயும் பாவை விளக்கு, அந்த பாவை விளக்கு எல்லா பாவையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், எல்லாருடைய ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஒரு பாவை வயிற்றுக்குள்ளதான் விளக்கு இருக்கும், வெளியில் எப்படி கை வச்சுட்டு இருக்க மாட்டான், வயிற்றுக்குள்ளே இருக்கும். ஒரு பாவை பார்த்தோம்னா தலைக்கு மேலே விளக்கு வச்சுட்டு இருப்பா. நிறைய உண்டு, நீங்கள் தூண் தூணாக ரசிக்கணும் பத்மநாபர் கோவில். அங்கே இன்ச் பை இன்ச் ரசிக்கணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எதை சொல்கிற எதை விடுறதுன்னு இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு பத்மநாபர் கோவில். இன்னும் எனக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து இன்னும் 2% பார்த்துருக்கேன்னு 98% நிறைய இருக்கு. நான் பார்த்ததே 2%, அதுக்கே ஆகாண்டுகள்னா அவள் 98% சொன்னால் என்னதுக்காக தெரியுது. அவ்வளவு இருக்கு விஷயங்கள் பத்மநாபர் கோவிலில். அத்தாச்சரியம், அதி விசேஷம், அத்தனை பாவை விளக்கு, அது அத்தனையும் விளக்கு. லட்சதீபத்தை அத்தனை விளக்கு ஏற்றுமா, நிஜமாவே பார்க்க நல்லா தானே இருக்கு. பல 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 பலன்னு நிஜமாகவே வைகுண்டம் தோற்று போகிற மாதிரி தானே இருக்கு. லட்சதீப மகோத்சவத்தில் அந்த பாவை விளக்கு இப்போ எலக்ட்ரிக் லைட் போட்டாப்போ அந்த காலத்தை விரும்ப திருவிளக்கு ஏற்றிருப்பான். அது ஒவ்வொரு பாவை விளக்குலையுமே 4 ounce எண்ணெய் உள்ளே போகும். அது ஒரு விளக்கு ஏற்றினோம்னா 4 மணி நேரம் எரியும். அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அது எத்தனை ஆச்சரியம் இருக்குது. அந்த காலத்தில் ரொம்ப பெருசாக ஒன்றும் தெரியலன்றோம். 4 ounce எல்லாத்தையும் ஒரே மாதிரி விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். அத்தனை ஆச்சரியம், அத்தனை விசேஷம். எத்தனை அழகாக சிவலிங்கம், எத்தனை அழகாக ஆஞ்சநேயர், எத்தனை அழகாக ராமச்சந்திரமூர்த்தி, எத்தனை அழகான வேணுகோபாலன், நிறைய இருக்குது. நிறைய தர்ம அர்த்த காம மோக்ஷன் சகல விதமான விஷயங்களும் அந்த சிற்பங்களை செதுக்கியிருக்கான். எல்லா விஷயங்களுமே சொல்லப்பட்டிருக்கு. சொல்லாத விஷயங்கள் பாக்கி கிடையாது. அத்தனை அழகான விஷயங்கள். அதுலேயும் இந்த பாயச புறாலாம் இருக்குது பாருங்க. இந்த தெற்கே நடையிலேருந்து ஒரு வெள்ளை போகிறாங்க, 4வது தூண் இடதிய பக்கம் பார்த்தோம்னா ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தா காலமாடாக தெரியும், இன்னொரு பக்கத்துலேருந்து பார்த்தா யானை மாதிரி தெரியும். எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல. நாளைக்கு வேணால் பாருங்கோ. இந்த தெற்கே நடை உள்ள நுழையலாம் இல்லையா, அந்த 180 ரூபா டிக்கெட்டு, அதை நிறுத்தி நேரத்தில் பாயச புறா உள்ளே போவோம் இல்லையா, அங்கேயிருந்து 4வது தூண் இப்படி போய் இங்கேருந்து இப்படி போய் பாருங்கோ. 4வது தூணில் இங்கேருந்து பார்த்தா எருது, இங்கேருந்து பார்த்தா யானை. இந்த இந்த உடம்ப மறைச்சிருந்தா யானையாக தெரியும், யானை காலை மறைச்சிருந்தா எருது ரூபமாக தெரியும். அவ்வளோ அழகு உண்டு. அதே மாதிரி தெற்கே இடத்துல இந்த கடைசியில் அந்த மேற்கு பக்கம் திரும்புவோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு சிவலிங்கத்து மேலே 2 ரிஷிமார்கள் கையை வச்சு நிற்பான். ஆனால் 2 ரிஷிக்கு சேர்த்து 1 தலை தான் இருக்கும். அது ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஹம்சபக்ஷி 2 இருக்கும், ஒரே ஒரு உடம்பு தான், கழுத்து மட்டும் ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி திரும்பி இருக்கும். ஆ, ஒன்று பின்னாடி இருக்கான் அனுமானம். அந்த மாதிரி 2 ரிஷி இருக்கா, 2 பேர் 1 தலை அப்படிச்சு, 1 தலை அப்படி வச்சுட்டு இல்லை, கரெக்டாக ரெண்டு உடம்பு 1 தலை அப்படி அர்த்தம். நிறைய உண்டு இந்த மாதிரி. அதே மாதிரி மேலே பார்த்துட்டு போனதுன்னா இப்போ அந்த இதெல்லாம் எடுத்துவிட்டேன், அந்த விதானத்தை எடுத்துவிட்டேன். மேலே பார்த்துட்டே நிறைய மீன் ரூபமாக இருக்கும், நிறைய மீன் ரூபமாக இருக்கும். அதில் ஒரு மீன் மட்டும் இந்த யானை புதிக்க மாதிரி இப்படி மூக்கு இப்படி சுற்றின்னு இருக்கும், நீட்டமாக இருக்கும். அந்த மீன் பேர் தான் மகரம்னு பேர். அதை தான் குண்டலமா சுவாமி தான் மகர குண்டலதாரின்னு பேர். இன்னொன்று உண்டு, எல்லாம் பாண்டி நாட்டுக்காரங்க தான் நிறைய மீனாக மேலே செதுக்கி வச்சுட்டு போயிட்டான். வந்தவாதான் தமிழ்நாட்டுக்கார, அதனால நிறைய மீன் செதுக்கி வச்சுருக்கா. நிறைய விஷயங்கள் இருக்குது பத்மநாபர் கோவிலில். என்ன டிசைன், என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா, ஆச்சரியம். இத்தனையும் பண்ணுறார் அந்த தச்சன். அவ்வளோ அழகாக அதி விசேஷமாக அந்த சிற்பி தலைமை சிற்பி அவ்வளோ அழகாக பண்ணிட்டார். அவர் இன்னொன்று சொல்கிறா, அவர் அழகாக ஒரு நாள் இப்படி சிற்பம் செஞ்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட தாம்பூலம் குருன்னு கேட்குறாராம். இதே மாதிரி ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் விஷயத்துலையும் வர்றது, அதே மாதிரி இங்கேயும் நடக்கிறது. தாம்பூலம் கேட்குறாராம், உடனே அந்த வேலைக்காரன் எங்கேயோ போயிட்டான். ஒரு கை தாம்பூலம் கொடுத்து கொடுத்து வாங்கி சாப்பிட்டா அவருக்கு வேண்டிய காம்பினேஷன் இல்லை. கோபமாக அப்படி திரும்பி பார்த்தா அனிதம் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராஜா நிற்கிறாராம். இவர் தூக்கி வாரி போடுறது, வேலைக்காரன் எங்கன்னா, எதுக்கு அப்படின்னா, இல்லை திட்டணும்னார், எதுக்குன்னார், தாம்பூலம் ஒழுங்காகண்டார், மடிச்சு கொடுத்தது நான் தான்றான் ராஜா. இவருக்கு தூக்கி வாரி போடுறது, ஏன் ராஜான்றார், நீ பகவானோட கோவில் அழகாக பண்ணுற, உலகமே தெரியாமல் செதுக்கின்னு இருக்க, அப்போ உனக்கு இந்த ஒரு கைங்கரியம் நான் பண்ணப்படாதான்னு சொன்னான். அப்புறம் அந்த கோவில் எல்லாம் முடிச்சுட்டாரான். முடிச்ச உடனே ராஜா கேட்டார், உனக்கு என்ன பண்ண, நிறைய சன்மானம்லாம் கொடுக்குற, வலையெல்லாம் போட்டு விடு, அதெல்லாம் திருவிதாங்கருடைய ராஜ சமஸ்தானத்துடைய மரியாதைகள் உண்டு, அந்த மாதிரி மகரத்தோட வளான்னு சொல்லி போட்டுடுறார். அப்போ அவளை கேட்குறாரு, என்ன வேணும்னு. அப்போ சொல்கிறார், இந்த இடத்துல எப்பயும் நின்றுண்டு ராஜாவையும் பகவானையும் ஸ்மரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு இடம் கொடுங்கோன்னுட்டாராம். அப்போ உடனே ராஜா சொன்னாராம், இந்த இடத்துல அந்த தூணில் வச்சுடுன்னாராம். அப்போ அவர் கேட்டார், இங்கே வச்சா அப்படின்னால 6-8 சமயத்துக்கு இந்த பக்கம் பகவான் இருப்பான், இந்த பக்கம் நாங்கள் நிற்போம் அப்படின்னாரு. அப்போ என்னன்னா, அதில் சிற்பி செதுக்கும் பொழுது அந்த ஒரு இடத்துக்கு நாளைக்கு போய் பாருங்கோ, இடம் இன்னைக்கு 2-3 பேர் காமிச்சினாங்க, ஒரு கண்ணு லேசாக இப்படி திரும்பி இருக்கும் இடது கண், எதுக்குனா இந்த இடது கண் வழியாக பத்மநாபரை பார்க்கறதுக்கும், வலது கண் கொஞ்சம் இப்படி திரும்பியிருக்கு, எதுக்குன்னா ராஜாவை பார்க்கறதுக்கும். ஒரே சமயத்தில் இந்த பக்கம் பத்மநாபர், இந்த பக்கம் ராஜாவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துல நின்று கைகூப்பின்னு இருக்கிற மாதிரி அந்த தலைமை சிற்பி. கோடி விஷயங்கள் உண்டு பத்மநாபர். 1,00,000 கோடி பெருசு இல்லை, அதை விட கோடி கோடி விஷயங்கள் உட்காந்து அத்தனை ஆச்சரியம். நாளைவே பாருங்கள், அந்த கண்ணை பார்த்து லேசாக இடது கண் இடது பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும், வலது கண் வலது பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும், நேரம் பார்த்தா நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பெரிய ஒரு நுணுக்கம், பெரிய டெக்னாலஜிலாம் இன்னைக்கு சொல்கிறோமே, இதை விட வசத்தியாக அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இத்தனையும் சொல்கிறேன். அவர் அழகாக அங்கே கைகூப்பின்று நின்றுண்டு இவ்வளோ ஆச்சரியம். ஆஞ்சநேயர், கருடாழ்வார் எல்லாமே அவ்வளோ ஆச்சரியமாக பண்ணியிருக்கான். சாதாரண விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது. அத்தனை அற்புதம், அவ்வளோ சிரேஷ்டம். இந்த 6 மாதத்தில் முடிஞ்சு கொடுத்து அதுக்குள்ளே அந்த ஐப்பசி உற்சவம் அடுத்த உற்சவம் வந்து கொடுத்து. அப்போ ராஜா பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அங்கே இருக்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி அன்னைக்கு இருப்பா இல்லையா அவகிட்ட சொன்னாலும் சரி எல்லாத்தையும் கிடக்கிறேன் சுத்தம் பண்ணிவிடுங்க. ஆனால் சிற்பம் சரிங்க அதிக சின்ன இந்த சின்ன சின்ன கல்லார் காலில் குத்தும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்கோ அங்கே ஸ்ரீவேலிக்கு சுவாமி வெளில வரணும். அப்போ வரலாம் சொல்லிட்டாங்க ராஜா அது எவ்வளோ கல் இருக்குது இதான் எடுக்கிறது நடக்கிற கதையா ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படின்ட்டாலும் உடனே ராஜா பார்த்தா சரி ஒன்றும் சொல்லலை நேராக போனால் பத்மநாபன் சேவிச்சார் அப்படியே பார்த்துட்டே வந்தா. 6 மாதத்தில் கட்டினது ஸ்ரீவேலி புறா நமக்கு இத்தனோட ஒரு வீடை கட்டுறதுக்கே 2 வருஷம் 3 வருஷம் அதுவும் இந்த ஃப்ளாட்டு கட்டுறேன் இவாளெல்லாம் 2 வருஷம் மட்டும் பணத்தை வாங்கிட்டு கட்டுவா 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 கட்டியாசன் அவை பார்த்தா 4 பக்கம் தூண் மட்டும்தான் நிற்கும். கட்டியாசன் சொன்னேன் பில்டிங் வந்துட்டு சார் சைடில் தானே அது சைடில் அப்படியே செவரி கட்டுற ஒரு விஷயமே இல்லை நமக்கு பயமாக இருக்குது எதை நம்பி இருக்கோ பகவத்கிட்டையே மட்டும்தான் ஃப்ளாட்டெல்லாம் நிற்கிறோம் 10 மாடி 20 மாடி கட்டுற எல்லா பில்லர் பில்லரும் ஏற்றி விட்டு நடுநடுவில் ஏதோ ஸ்கிரீனை போடுற மாதிரி செவரை கட்டி விட்டு போயிடுறோம் அவ்வளோதான். செவத்து பலத்தை நிற்கிறதோ பீம் பலத்தை நிற்கிறதோ பில்லர் பலத்தை நிற்கிறதோ பகவானுக்கு தான் விழிச்சோம். ஆனால் இந்த ஸ்ரீவேலிபுரம் முழுக்க கருங்கல்லால் பண்ணியிருக்கா கிரானைட் சாதாரண சிமெண்ட்டோ ஏதோ கல்லை வச்சு கட்டுறது இல்லையே அத்தனை அதுவும் சாதாரண வெறுமெருமை நேரம் நிற்க வைக்கிற பெரிய விஷயம் இவ்வளவும் செதுக்கி ஒவ்வொன்றிலையும் ஒரு கலைஞனுக்கும் எந்த பக்கம் நீங்கள் சுற்றினாலும் ஏதான ஒரு சிற்பம் இருக்குது ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது ஏதோ ராமாயணமோ பாகவதமோ யாரோ ரிஷியோ யாரோ ஒருத்தர் இருக்கா இல்லாட்டி ஒரு பாம்பாவது உட்காந்துருக்கும் பி எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு புளி இருக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்ட்டு இல்லை கிருஷ்ணனுடைய திருவம்பாடி நடையிலேருந்து வெளில வந்து இப்படி மேலே பார்த்துட்டே கொஞ்சம் மேலெல்லாம் பாருங்க பத்மநாபர் கோவிலில் அக்கம் பக்கத்தில் மனுஷாலேயே பார்க்காதீங்க இந்த குட்டிச்சாலை உட்காந்துருக்க மாமா மாமிகள்லாம் விட்டுட்டும் அப்படியே மேலே பாருங்க அங்கே பார்த்துக்கலாம் ஒரு இடத்துல 2 புலி சண்டை போடுற மாதிரி இருக்கும் இந்த புலியோட உடம்புல வரி வரியாக இருக்கும்ல சிற்பத்திலேயே வரி வரியாக பண்ணியிருக்கார் ஆச்சரியம். நீங்கள் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்கிட்ட கேமரா கொடுத்தா உள்ள வளர்ச்சி நான் போட்டு எடுப்பேன் விட மாட்டான் அந்த மாதிரி அந்த புலியோட உடம்புல அந்த ஸ்ட்ரைப்ஸ் அந்த வரிகள் ஒன்றுத்த லேசாக உள்ள செடிக்கு வெள்ளையாக பண்ணியிருக்கேன் ஒன்று லேசாக மேலே எடுத்துருக்கேன் இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அழகாக நீங்கள் பார்த்தது புலி அவ்வளோதான். நீ சாதாரண குழந்தைய சின்ன குழந்தைய டிஸ்கவரி சேனலாக பார்க்குற 3 வயசு குழந்தைய என்னென்னு கேட்டது டைகர் அப்படின்னு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் நிஜமாவே அத்தனை நுணுக்கம் மேலே பாருங்கள் திருவம்பாடி கிருஷ்ணன் இறங்கிட்டு லெஃப்ட் சைடு அடிவோம் மேலே அப்படியே பார்த்துட்டே போகணும். அதே மாதிரி தெக்கேனர் உள்ளே வரல் பாருங்க அங்கேயும் மேலே பாருங்க நிறைய இடங்கள்ல இருக்குது எது சொல்கிறதுன்னு தெரியுது அவ்வளோ விஷயங்கள் மேலே இருக்குது நிறைய லீலைகள் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது. குரங்கு வந்து பலாப்பழத்தை உரிச்சுட்டுருக்கிறது பலாப்பழத்து மேலே உட்காந்துருக்கிறது பலாப்பழத்தை தூக்கிட்டு இருக்கிறது நிறைய இருக்குது நிறைய 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 விஷயங்கள் கொட்டி கிடக்கு அவ்வளோ ரொம்ப அழகாக நுணுக்கமாக பண்ணியிருக்கா ஒவ்வொன்றத்துலேயுமே. அதுலேயும் ஒரு இடத்துல ஆஞ்சநேயர் வந்து இப்போ ராமர் பக்கத்தில் ஒரு கைகூப்பி நிற்பார் தேடுங்க நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்புறம் எவ்வளோ வருஷம் நான் சுற்றிருக்கேன் நீங்கள் சுற்றி சுற்றி பாருங்க ஒவ்வொன்றும் ரசித்து பார்த்தேன் அவ்வளவு கோடி விஷயங்கள் பத்மநாபரோட கோவிலில் குட்டி கிடக்கு இவ்வளவும் பண்ணியிருக்கார் அவருக்கு அப்பேற்பட்ட மரியாதை கொடுத்து ராஜாங்க நிற்க வச்சுருக்கு. அப்போ 6 மாதத்தில் ஸ்ரீவேலிபுரா பண்ணியிருக்கான் அப்போ எத்தனை பேர் வேலை பண்ணியிருக்கணும் கிட்டத்தட்ட 600 இந்த சிற்பம் செய்கிற சிற்பிகள் அவளுக்கு அசிஸ்டன்ட் 1000 பேர் கிட்டத்தட்ட 100 யானைகள் இத்தனை பேருக்கும் சோறு போட்டுது நமக்கு இங்கே ஒரு பிரியதர்சி ஊட்டுறத பார்த்து ஆணு பார்த்துட்டு இருக்கோம் அது இன்னைக்கு பார்த்து அந்த குட்டியான சுதர்சனுக்கு ஊட்டின்னு இருக்காது தேவையே அது பூசா வந்துடும் அடுத்த பதவி ஏற்றுட்டு கொடுத்தது அழகாக அதுக்கு அப்படி மம்மம் கொடுத்துருக்கு நான் ஆண் வேடிக்கை பார்த்தேன் அப்போ தான் நினச்சேன் இத்தனோடு ஒரு யானைக்கு கொடுக்குறதேன்னு பார்க்குறோம் 100 கணக்கான யானையை கொண்டு வச்சுட்டு அத்தனைக்கு சோறை போட்டுட்டு 1000 பேருக்கு சாப்பாடை போட்டுட்டு 600 சிற்பியம் பண்ணிட்டு அப்போ அவெல்லாம் வந்து குடும்பத்தோடு வந்து தங்கிடுவோம் அப்போ அத்தனை பேர் குடும்பத்தையும் பார்த்துட்டு அப்போ இவ்வளவும் பண்ணணும்னா ராஜாங்கம் நன்னா இருந்தால் தானே இதை பண்ண முடியும் ராஜாங்கம் நன்னா இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறத பண்ணுறதுக்கே வழி தெரியுது பண்ண வேண்டியதே ஒழுங்காக பண்ண மாட்டேங்க ஒரு ட்ரைனேஜ் இல்லை நான் பாலிடிக்ஸ் பேசலை திருவிதாங்கூர் ராஜவம்சத்தினுடைய பெருமையை பேசின்றிருக்கேன் இந்த காலத்தோட விஷயத்தை நான் சொல்றேன் எதுக்கு சொல்லறேன்னா எந்த லெவலில் இருந்த ஒரு கேரள தேசம் திருவனந்தபுரம் கேபிட்டல் சிட்டினா நிஜமாவே அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்த ஒரு இடம் இன்றைக்கி கேபிட்டல் சிட்டின்ற அடையாளமே இல்லை நான் சொல்கிறேன்னா கேபிட்டல் சிட்டி அதுக்குரிய ஒரு காம்பீரியம் உண்டு இல்லையா தலைநகரம்னா விளையாட்டு கிடையாது காம்பீரியம் உண்டு பத்மநாபன்ற ஒரு காம்பீரியம் திருவனந்தபுரத்தை காப்பாற்றிங்க இன்றைக்கி ஃப்ளைட்டெல்லாம் நிற்கிறதுலாம் பத்மநாபன் ஏரியா தானே ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறேன் எனக்கு திருவனந்தபுரம் பத்மநாபன் ஏர்போர்ட் பேர் வைக்கணும் கண்டமம் பேரெல்லாம் எங்கெங்கேயோ வச்சு தொலைகிறான் யார் யார் பேரையும் ஒவ்வொரு ஏர்போர்ட்டும் எதோ பேரெல்லாம் வைக்கிறா திருவனந்தபுரத்துக்கு ஸ்ரீ பத்மநாப சுவாமி ஏர்போர்ட்னு பேர் வைக்கணும் ஏன்னா இடம் கொடுத்தது பத்மநாபர் அவரோட 6 ஆட்டுக்கு உற்சவம் மண்டபம் உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா அப்ப அப்ப மரியாதை கொடுக்கணும். யாராவது ஒரு பொலிட்டிக் செத்து போனா ஒரு சிலையை கொண்டு வைக்கிறது, அவன் பேரை கொண்டு ரோட்டுக்கு வைக்கிறது, அவன் பேரை கொண்டு ஏர்போர்ட்டுக்கு வைக்கிறது, எல்லாம் பண்ண தெரிஞ்சவாளுக்கு ஸ்ரீ பத்மநாப சுவாமி ஏர்போர்ட்னு வச்சா என்ன தப்பு, என்ன குத்தம், இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு வாழ்க்கை போனாது. நான் ப்ரூனேன்னு ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், அது மலேசியா கீழே இருக்கு, சிங்கப்பூர் மலேசியா கீழே ப்ரூனே, அது ஒரு காலத்தில் மலாய் தேசம். அந்த ஊருடைய கேபிட்டல், அந்த ஏர்போர்ட் பேரு பண்டார் ஸ்ரீ பகவான், பண்டார் ஸ்ரீ பகவான், பண்டார் ஸ்ரீ பஜவான் அப்படி சொல்லுவான், கரெக்டா பண்டார் ஸ்ரீ பகவான்னு பேர், ஏர்போர்ட் பேர் நான் சொல்றது. இந்தோனேஷியா ஏர்லைன்ஸ்னா கருடா ஏர்வேஸ்னு பேர், நமக்கு ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ்னு பேர், அதனாலதான் ஓட மாட்டேங்கிறது கருடா ஏர்வேஸ். இந்தோனேஷியாலாம் போனோம்னா ஏர்போர்ட்குள்ளேயே சமுத்திர மதனம் சிற்பங்கள் உண்டு, ஏர்போர்ட்டுக்குள்ள சமுத்திர மதன சிற்பம் உண்டு. இங்க என்ன இருக்கு உள்ள நல்ல பத்மநாபரம் தான் தெரியணும், ஆச்சரியம் நிறைய இருக்கு. அது சொல்ல வரேன், அவ்வளவு வசதியான ஒரு திருவிதாங்கும், செல்வ செழிப்புல இருந்த திருவிதாங்கும், அந்த வலம்புரி சங்க சிம்பிளே அதுக்கு ஒரு காம்பீரியம் உண்டு. இன்னைக்கு அந்த சிம்பிளுக்கு ஒரு பலம் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்த ஆச்சரியம் அவ்வளவு அழகு. நளியன் திருநாள் மாற்றாண்டவர் மகாராஜா பெரிய காரியங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அப்ப அழகா அப்படி பார்த்தா பத்மநாபரை சேவிச்சுட்டு வந்தா ஒரே கல்லுகளுக்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லும். அதுக்குள்ள நான் அறிய அந்த சிற்பங்களை பத்தி தான் பேச ஆரம்பிச்சுட்டேன். அப்ப மாற்றாண்டவர் மகாராஜா பார்த்தாராம், இப்படி எல்லாம் சேவிச்சுட்டு வெள்ள வந்தா இந்த அங்க வஸ்திரம் இருக்கும் இல்லையா, அதை அப்படி வச்சிருந்தாராம். அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லா எடுத்து குட்டி குட்டி கல்லாம் எடுத்து 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 ஒரு பொறிக்கு போட ஆரம்பிச்சார். ராஜா பண்றத பார்த்தோன்னு எல்லாருக்கும் பயம் வந்துடுத்து, அதிகாரிகள்லாம் வந்துட்டான், உடனே கீழே வேலை செய்யறவாள்லாம் வந்துட்டான், என்னடான்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாலாம். கட கட கடன் ஒரே நாள்ல சுத்தம் பண்ணான். இப்போ ராஜா எவ்வளியோ யதா ராஜா ததா பிரஜா அப்படின்றார். அவர் தான் ராஜன் நினைப்பு வச்சுக்கல, பத்மநாப தாசன் ஞாபகம் வச்சுருந்ததுனால அதை பண்ணு இதை பண்ணி இவ்வாறு வந்து ரூல் தானே போடுறான், டூ இட் அப்படின்றார். இவன்ல பண்ணணும் பண்ணி காட்ட வேண்டிய மேலே உட்காந்துருந்தான். நேற்று கூட ரொம்ப அழகா எங்கேயோ படிச்சதான் செய்ய நெட்டில் பார்த்தனா தெரியல, பாஸ் லீடர் ரெண்டுக்கும் வித்தியாசம். பாஸ் என்னடா பண்ணுறான் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய மேடை இந்த மாதிரி என்ன ஒரு உட்காந்துருக்கான், கீழே மூணு பேர் இழுக்கிறான், இழு போ 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 அப்படின்றான். லீடர் என்ன பண்ணுறான்னா, இவன் கீழே இறங்கி இவளுக்கு முன்னாடி அவனும் இழுக்கிறான். அதான் லீடருக்கும் பாஸுக்கும் உள்ள வித்தியாசம், பாஸஸ் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னு போட்டுருக்கான். லீடர்னா அவனுக்கு கூட இருந்து இழுக்கணும், பாஸ் நான் இழு 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 அவன் இழுக்க சொல்கிறான், அதுதான் வித்தியாசம். அனிழம் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராஜா ஒவ்வொரு கல்லையா எடுத்து அப்படி போடுறார். பத்மநாபனுக்கே கண்களில் கண்ணீர் வந்துருக்கு, பெயர் பட்டவன். உடனே எல்லாரும் வந்தா சப்ப மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. அப்ப அன்னைக்கு அனிதந்திரன் மாட்டாண்ட வர்மாக்கு அங்க இருக்க சப்போர்ட் பண்ணா, ஜனங்கள் சப்போர்ட் பண்ணா, இன்னைக்கு நாமும் அதே பண்ணா பத்மநாப சுவாமி கோவில் நன்னாத்தான் இருக்கும். நம்ம கோவில் நன்னாத்தான் இருக்கும் நினைக்கணும், இது நம்ம கிட்டதான் இருக்கணும், இது அழகா வம்சம் நடத்தும், இன்னும் ஜோராத்தான் கோவில் வரும். இவா கிட்டலாம் பேசி ஆர்கியூ பண்ணிடலாம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்று புத்தி இருந்து கேட்குறவனாக இருந்தால் சொல்லலாம், ஒன்று சொல் புத்தி இருக்கணும் சுய புத்தி, ரெண்டும் கேட்டாங்கிட்ட பேசப்படாது, பிரார்த்தனை தான் பண்ணணும். பத்மநாபா அந்த கோவில் நன்னா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், அவ்வளோ நன்னா இருக்கணும்னு நம்ம நம்ம பண்ண வேண்டிய பிரார்த்தனை நம்ம பண்ணிட்டா பத்மநாபர் அழகாக நடத்தி காட்டுவார். அப்படி அனிழம் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராஜா இந்த ஆச்சரியமான சீவேலிபுரா. இன்னைக்கு மழையில் அதையும் போனோம், அப்படியே போகும்போது நினச்சேன் அந்த சீவேலிபுரா இல்லைன்னா கண்ணா பின்னான நடைவு நம்ம நன்னா ஞாபகம்ச்சுக்கோங்க. அந்த சீவேலிபுரா இருக்கிறதுனாலையோ மழை பெஞ்சால் கூட எல்லாரும் அந்த அப்படியும் நிற்கிறோம், மழையில் நனையாமல் போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு அவர் கட்டினது பத்மநாபருக்காக கட்டினது இன்னி வரைக்கும் நமக்கும் நிழல் கொடுத்துட்டு தான் இருக்குது. இல்லாட்டி அந்த வெயிலில் 11 மணி வெயிலில் பத்மநாபர் சீவேலி வந்தாருன்னா எப்படி இருக்கும், நம்ம நிற்போமா முதல்ல அந்த வெயிலில். அது இப்போ நல்ல அக்னி நட்சத்திரம் வேற, ஏதோ பகவத் கிருப்பையினால மழை பெஞ்சுட்டு இருக்கு. இந்த மழையில அது உள்ள நடக்கும்போது ஒரு நஞ்சு நிமித்தி நான் நடந்தேன், அனிதம் திருநாள் மாத்தாண்டவர் மாறது அன்னைக்கு கேட்டா எனக்கும் சேர்த்து கட்டியிருக்கா அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். பத்மநாபனுக்காக இல்லை, பின்னாடி என்ன மாதிரி யாரோ ஒரு பக்தன் வந்தா கூட அவனும் நனையாம போகணும்னு சுவாமி பண்ணிருக்காரு பாருங்க. அதுல பார்த்தோம்னா அப்படின்னு வரும்பொழுது இந்த பனிஞாறுலாம் முன்னா கீழே வந்து ஒருத்தர் கையை கூப்பிட்டு இருப்பார், அதெல்லாம் பாருங்க கொஞ்சம் மேலே கீழெல்லாம் பாருங்க, கண்டதையும் பார்க்கிறேன். பத்மநாபர் கோயில் அங்குலம் அங்குலமாக பார்க்க பழகும். இந்த படிஞ்சாறு பக்கத்துலலாம் பார்த்தோம்னா ஆச்சரியமாக கையை கூப்பின்னு ஒருத்தர் இருப்பார், பக்கத்தில் இன்னொருத்தர் கையில் அப்படி வேலோ ஈட்டியோ வச்சுட்டு இருப்பார். அவர் யாருன்னா ஐயப்ப தீட்சிதர்னு சொல்லிட்டு ராஜகுரு, திருவிதாங்கூர் ராஜமசாரோட குரு, அவரோட கூட நம்பிக்கையான ஆள், ரெண்டு பேருடைய மூர்த்தி அங்கே வச்சிருக்காங்க. எதுக்குறாங்கன்னா பக்தாளுடைய பாதுகூலி பட்டா பரம பாக்யம்னு சொல்லி அவளுடைய ரூபம் விளையாட்டு இல்லை. அதனால தான் அங்கே வந்து நிற்கணும் கரெக்டாக. பத்மநாபர் நிருசிம்மர் கிருஷ்ணர்லாம் அங்கே நின்று ஒரு ஆர்த்தி காட்டுறானா சப்தரிஷி கண்டிப்பா ரெண்டு பேரும் தாங்குறாளா பாடா. பத்மநாபரை சுமக்கிறோம், நிருசிம்மரை சுமக்கிறோம், கிருஷ்ணனை சுமக்கிறோம்னு சுமந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளாம். ஸ்வபிருத்ய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதி மாம் ஸ்மர லோகநாத அப்படின்ற குலசேகர ஆழ்வார். மத் ஜன்மனக பலமிதம் மது கைகபாரே மத் பிரார்த்தனீய மதனுகிரக ஏஷ ஏவ ஸ்வபிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதி மாம் ஸ்மர லோகநாத. உன்னுடைய அடியவரின் அடியவருக்கு அடியவரின் அடியவருக்கு அடியவரின் அடியவருக்கு அடியேனாக நீ என்னை நினைச்சா போதும் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் அப்படின்னா அவ்வளவு சிரேஷ்டம் ஸ்ரீ பத்மநாபன். அத்தியாச்சரியமுடையவர் ஸ்ரீ பத்மநாபன், பராக்கிரமம் உடையவர். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எத்தனையோ விஷயங்கள்ல தன்னுடைய பலத்தை சைலண்டா பண்ணிட்டு இருக்கார். பெருசா லோகத்துல பிரகடனம் இப்பதான் 1,50,000 கோடி தான் பிரகடனம் ஆயிட்டார். கொஞ்சம் உடம்புல தங்கம் காட்டிட்டா உள்ளுக்குள்ள ஒழிச்சு சில தங்கத்தை காரணத்துக்கே பயந்து போயாச்சு. எல்லாரும் செக்யூரிட்டி அது இதுன்னு வச்சுட்டார். அவரோட உண்மையான பிரபாவத்தை காரணம் என்ன ஆகும்போது தான் தெரியுது. அவர்கிட்ட இருக்கிற அர்த்தம் அந்த தனத்தை காட்டினதுக்கே இந்த பாடு போடணும். அப்ப அவருடைய பிரபாவம் எப்படி இருக்கும்? 1,00,000 கோடி அவர் வச்சிருந்துருக்கிற தனத்துடைய பிரபாவமே இவ்வளவு பயமுறுத்துறதுன்னா அப்ப அவருடைய காருண்யம் அளவிட முடியாதது. நன்னா ஞாபகம், அந்த காருண்ய சிகாமணி யார் பக்தி பண்ணாலும் கிருபை பண்ண. அதனாலதான் அணியந்திரநாள் மாத்தாண்ட மகாராஜா படி சொல்லிட்டு இருக்கா, திருப்படி தானம்னு கொடுத்தாரோ இல்லையோ இன்னி வரைக்கும் தேசத்தை ரட்சிச்சுட்டுதான் இருக்க அனந்தபுரம். அன்னைக்கு அவள் கொடுத்ததுனாலேயே திருவனந்தபுரத்துக்கு தலைநகரம்னு ஒரு பெருசா ஒரு கீடம் வந்துடுது. இல்லாட்டி கொல்லம் இந்த பக்கம் தானே இருக்கு, எல்லாம் மாறி இந்த பக்கம் வந்ததுன்னா பத்மநாபனை முன்னிட்டு கொண்டே திருவனந்தபுரத்துக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் மரியாதை. உலகத்தில் வேற எந்த சுவாமிக்கு ஏர்போர்ட்டை திறந்து விடுறேன்? உலகத்தில் ஏதான ஒரு இடத்துல ஃப்ளைட்டெல்லாம் நிறுத்திட்டு ஏர்போர்ட் வழியாக சுவாமி போகிறதுக்கு இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. நம்ம அனந்த பத்மநாப சுவாமியை தவிர எல்லார்டையும் சொல்லணும், ஆராட்டுக்கு வாங்கோ, ஏர்போர்ட்டில் ஃப்ரீயாக நுழையணுமா, டிக்கெட்டெல்லாம் இல்லாமல், வீசா பாஸ்போர்ட்லாம் இல்லாமல் ரன்வேல நுழையணுமா, பத்மநாபர் ஆராட்டி வந்தால் ரன்வேல நுழையணும். சௌக்கியமாக ஏர்போர்ட்டில் நின்று பத்மநாபர் எல்லா ஃப்ளைட்டும் நிறுத்தி வைக்கிறாளே, அன்னைக்கு எல்லாம் கேன்சல் பண்ணுறான்னா இன்னைக்கு ராஜா. அதனால தான் ராஜா இருக்கிற விவிஐபிக்கு தானே எல்லாரும் நிறுத்தி வைப்பா. பிரசிடென்ட் வர ஸ்பெஷல் ஃப்ளைட் வரணும்னா எல்லாருடைய ஃப்ளைட்டும் கேன்சல் பண்ணி இவரை நிறுத்தி இவர் இறக்கி அப்புறம்தான் எல்லாத்தையும் அனுப்புவான். இவன் ராஜா ஸ்ரீ பத்மநாப சுவாமி அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கு திருப்பதி தானம் பண்ணாரோ அன்னியிலேருந்தே இவர் தான் ராஜா. அதனால தான் ஏர்போர்ட் கதவை திறந்து விடுறா, சுவாமி உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு திரும்பி வர வரைக்கும் பத்மநாபர் போகிறதே. அதுக்கப்புறம் தானே ஃப்ளைட் லேண்டிங் டேக் ஆஃப் எல்லாம் நடக்கிறதுனா ராஜா விராஜன் தேவ தேவோத்தமா சொல்கிறா இல்லையா? ஆச்சரியமாக பகவானுடைய கட்டியத்தை சொல்லும் பொழுது அவ்வளோ அதி விசேஷம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா தேவ தேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா ஸ்ரீ பத்மநாப சுவாமி பராஹு எச்சரிகர் எச்சரிகர் பெரியவரா எச்சரிகர். என்ன கமாண்டிங்கான ஒரு கட்டியம் அது. அங்கே நின்றுண்டு ராஜாதி ராஜன் அப்படின்னு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சார்வபௌமன் என்ன அழகு, தேவதேவோத்தமா தேவதேவர்களில் உத்தமன் ஆதிபீஜம்னு கத்தித்த கஜேந்திரன் அவன் தான் இவன். தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌமன் தேவதைகள் ராஜ்யங்கள் எல்லாம் கூட ஆளும்படியான சார்வபௌமன். இந்த பூமி பரப்பு முழுக்க தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற சார்வபௌமன் தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌமன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ பத்மநாப சுவாமி வராஹு எச்சரிகர். என்ன அழகு, ராஜன் வரா. அவள் இப்பேற்பட்ட ராஜனுடைய தேசத்தில் வசிக்கிறவனா அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். இப்ப மோசமான ராஜாக்கள்லாம் பயப்படணும், வேணன் மாதிரிலாம் இருந்தானா கஷ்டம் ஐயோ அப்படின்னு பயப்படணும். பத்மநாப சுவாமி ராஜ்யம் அப்ப கவலையப்பட வேண்டாம். அவர் குருக்கு படுத்து ஜாலியா இருக்கணும். அனிரந்திரன் மாத்தாண்ட பிரம்ம மகாராஜா அப்படி அத்தியாச்சரியமா இந்த ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கிறார். பத்மநாபர் கோவிலுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறார். பத்மநாபனே அவருக்கு அழகா சொப்பனத்துல காட்சி கொடுத்து யுத்தம் போ ஜெயிச்சதா எல்லா தனத்தையும் கொண்டு வந்து என் கோவிலுக்கு விதவிதமா பண்ணுண்டார். அப்படி யுத்தத்தை ஜெயிச்ச தனம் எல்லாம் கூட தான் அந்த 1,00,000 கோடியில கணக்குல வருது. எல்லாமே உண்டு பத்மநாபருக்கு. அவர் வீர காணிக்கையா கொடுத்தது இவ்வளவும் நடக்கிறது இந்த ராஜ வம்சத்தினாலேன்னா அவ்வளவு சிரேஷ்டம். அப்புறமா தான் இந்த பிரிட்டிஷ் நிறைய உண்டு, நான் ரொம்ப செலக்டிவா சிலர் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இது பத்மநாப மகிமா ரொம்ப பெருசு, நான் ரொம்ப ரொம்ப செலக்ட் பண்ணி அங்கங்கே அங்கொன்னும் இங்கொன்னுமா அப்படி இப்படி இப்படி இந்த ஸ்வீட் கடைக்கெல்லாம் போன டேஸ்ட் கொடுப்பேன். இதோ இந்த இது சாப்பிட்டு பாருங்கோ, இது சாப்பிட்டு பாருங்கோ, இது சாப்பிட்டு பாருங்கோ அப்படின்னா அப்போ எது நல்லா இருக்கோ வாங்கிக்கலாம்ன்றோம்ல. அந்த மாதிரி பத்மநாப சுவாமி கோயில் அங்கங்கே ஒரு ஸ்வீட் மாதிரி நான் அப்படி டேஸ்ட்டுக்கு தான் கொடுத்துட்டுருக்கேன். முழுசாக சர்வ் பண்ணவே இல்லை. இதுவே அவ்வாறான தகர்றதுன்னா அப்போ முழுசாக இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளவு வசதி ஸ்ரீ பத்மநாப சுவாமியுடைய க்ஷேத்திரம், விளையாட்டு இல்லை. ஏதோ ஒரு அஞ்சாறு பேர் இப்போ ஊரில் சீட்டு வாங்கி அது 100 ரூபா தலைக்கு போட்டு அதுக்கப்புறம் ஒரு கோவிலை கட்டின கோவில் இல்லை. திவாகர ரிஷிக்காக ஓடி வந்து படுத்துண்ட சுவாமி, பில்வமங்கலத்து மகரிஷி கொடுத்த உப்பு மாங்காவ சாப்பிட்ட சௌலபிய மூர்த்தி, தங்கத்திலேயே படுத்துட்டுருக்கிற சுவாமி. தங்கத்தெல்லாம் விளையாடிட்டு இருக்காரு அக்ஷய திருவியன்னி, பத்மநாபிட்ட வர இறங்கியோ போயிட்டு இருக்காரு. கண்ட ஜுவல்லர்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கா, பெரிய ஜுவல்லரே இவர் தான் எனக்கு தெரிஞ்சு. 1.5 கோடிக்கு பிரபு என்னமோ தங்கம் வாங்கினா நல்லதாங்க, கொஞ்சம் ஒரு 1 மணி தங்கம் பிச்சு கொடுத்தாருன்னா போகும், அதுவே ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு தாங்கும். ஒருபடி அள்ளி கொடுத்தாருனா போகும், உள்ள தங்க அரிசி தங்க நெல்லாம் இருக்குன்றான், ஒருபடி அள்ளி இந்த ஆண்டு கொடுத்தாருனா போகும், கையை நீட்டினாலே போதும், வேற என்ன ஒரு மோசத்தை உருகினாலே போதும். பத்மநாபர் கையில் என்ன அழகு சுவர்ணமூர்த்தி, என்ன விளையாட்டா, அதுதான் அதிசயமா இருக்கு. மற்றவாறுலாம் அக்ஷய திருத்தியைக்கு போனா கூட எனக்கு அதிசயமா இருக்காது. திருவனந்தபுரத்துக்கார அக்ஷய திருத்தியைக்கு ஜுவல்லர் கிட்ட போனா சிரிப்பா வரும் எனக்கு. சர்வாபரண பூஷத்தின் ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், தங்கத்திலேயே நெல் பண்ணிட்டு இருக்கான், தங்கத்திலேயே அட்டிகை பண்ணிட்டு இருக்கான், தங்கத்துல இதுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியாது அத்தனை பண்ணி வச்சிருக்கான். இவனை விட்டு விட்டு பாவமா கூலி சேதாரம் போட்டு ஏமாத்திரம் வாங்கிட்டு போய் நின்று இருக்காரு, ஆச்சரியமா இருக்காரு. சேதாரமே இல்லாம எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து படுத்துருக்கு. சேதாரத்தெல்லாம் சரி பண்ணி கூலி கூட வாங்காம கிருபை பண்ணக்கூடிய கருணாசாகரன் காலில் விழாம அக்ஷய தெய்வத்தினோடு ஒரு 1 மணி தங்கிறதுக்கு போய் நாயா பேயா ஆளா பறக்கிறதுகள்னு பார்த்து அதிசயமா தான் ஆச்சரியம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. அத்தனை விசேஷம். அப்ப இவரிடத்துல சரணாகதி பண்ணணும், வீண் போகாத ஒருத்தர். இப்படி ஒவ்வொருத்தருடைய பக்திக்கும் கிருபை பண்ணார் பகவான். அந்த தலைமை சிற்பி அவன் பக்தி பண்ணாதார்கள், தன் கோவில் அவனுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாரு. அவன் ஊர் பேர்லாம் இப்போ அவெல்லாம் வம்சத்தெல்லாம் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது அவள். ஆனால் அவருடைய மூர்த்தியையும் தன்னுடைய கோவிலில் வாசலில் தான் வந்து நிற்கும் போது தான் பத்மநாப பார்க்குறான். இவன் தான் அப்பப்போ பேசிக்கிறாராம், நரசிம்மர் கிருஷ்ணன் கிட்டலாம் பேசிக்கிறாளாம். இவர் தான் கோவிலை கட்டினது தெரியுமா, என்ன அழகா சீவேலிபுரா, அவன் வம்சத்தை நம்ம காப்பாற்றணும்னு அந்த தலைமை சிற்பியோட மூர்த்தியை பார்த்து பார்த்து அவன் வம்சம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் பத்மநாபர் இன்னைக்கும் கிருபை பன்னெண்டு தான் இருக்கார். அப்போ ஒரு தலைமை சிற்பிக்கு கிருபை பண்ணுறார், இவ்வளவு கிருபை பண்ணுற பகவான். ஜோசியரை விட்டுருவானா, திருவனந்தபுரத்தில் போய் ஜோசியால் விட்டுருவாரா? ஆச்சரியமா ஒரு ராஜா, எந்த ராஜான்னு கரெக்டாக பர்டிகுலராக காண கிடைக்கல. திருவனந்தபுரத்தில் அந்த காலத்தில் பெரிய ஜோசியர் இருந்தார், எந்த காலத்தில் பெரிய ஜோசியர்கள் இருக்கான்னு சொல்லிக்கிறார், எனக்கு யாரையும் தெரியாதுப்பா, அந்த காலத்தில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காண கிடைக்கிறது. எல்லாரும் அவர் சொன்னால் அப்படியே படித்தமாகும், அப்படியே கரெக்டாக இருக்கும், அப்படி எல்லாம் சொல்லிகிட்டே வரா. அப்போ ஒரு அந்த ஒரு ராஜா, திருவிதாங்க ராசமஸ்தானத்து ராஜா ஒரு நாள் அந்த ஜோசியரை கூப்பிட்டு, சரி இவர் என்ன தான் தெரியும் பார்க்கலாம், கொஞ்சம் வம்படிக்கலாம் அவர், நம்மளை மாதிரி ஆள் போலருக்கு ஜோசியரை கண்டா ஆகாது போலருக்கு, அவருக்கு எனக்கு ஜோசியத்தை கண்டா ஆகும் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அது சாஸ்திரம். ஜோசியர்களை கண்டா ஆகாதுன்னு இல்லை, அது தப்பு தப்பாக சொல்லி ஜனங்களை பயமுறுத்தும் போது தான் கஷ்டமாக இருக்கு. அது சாஸ்திரப்படி சொல்ல மாட்டேங்கிறோம். ஜோசியம் சொல்றதே எதுக்குன்னா பகவானத்தை சரணாகதி பண்ணுன்னு சொல்றான். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, அந்த கோவிலுக்கு போ, இந்த கோவிலுக்கு போன்றான். அந்த கோவில்களுக்கு பார்த்தா ஜோசியக்காரங்கள விஷயம்னா கோவிலுக்கே முடியாது. முன்னாடிலாம் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னா வைத்தீஸ்வரன் தான் பெருசா இருந்தார், இப்படின்னா நாடி ஜோசியக்காரன் தான் பெருசா இருந்தார். இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார் எனக்கு, அமெரிக்காலாம் ஃபோன் பண்ணி, அவருக்கு சொந்த ஒரு வைத்தீஸ்வரன் கோவில், குருஜி முன்னாள்லாம் வைத்தீஸ்வரன் போய் நல்லா பார்க்கலாம், இப்பெல்லாம் ஒரு ஜோசீஸ்வரன் ஆகிட்டார், நாடி ஜோசி ஈஸ்வரன் ஆகிட்டார், எல்லாரும் அதுக்குதான் கூட்டமே வர்றது அப்படின்ட்டார். அப்புறம் அவங்க பார்த்துட்டு போனா போதும் வைத்தீஸ்வரனை பார்த்துட்டு போயிடுறான். வைத்தீஸ்வரனுக்காக போகிற கூட்டம் இல்லை, எத்தனை பேர் நீங்கள் போனோம்னு எனக்கு தெரியாதுப்பா, நான் சாதாரண எதிர்த்தியாக சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் நம்புகிறோம் தெய்வத்தை தவிர. ஆச்சரியம். அப்போ அந்த ஜோசிக்காரனை கூப்பிட்டு கேட்டாராம், எப்படி பேசிகிட்டு இருந்தார். உடனே ராஜா கிண்டலாக கேட்டார், சரி நாளைக்கு நான் கோவிலுடைய எந்த வாசல் வழியாக வருவேன் நீ கணிச்சு சொல்லேன்னுட்டார். இருக்கிறது 4 வாசல் வழியாக தானே உள்ளே வரணும், இது பெருசாக கணிக்கவே வேண்டாம். உடனே ஜோசியர் சொன்னாராம், ராஜா அது நிச்சயமாக நாளைக்குள்ளே உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ராஜா பார்த்தாரு, வேணா நாலு வாசலுக்குள்ளே எல்லாம் வந்துதான் வருவேன், நான் புதுசாக ஒரு வாசல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு இடத்த இடித்தார். கோவிலில் கிழக்கு நடையில் ஒரு சைடில் ஓரத்தை இடித்தார். இடித்தா அதுக்குள்ளேருந்து ஒரு தகடு விழுந்தது மதிலிருந்து. இன்ன தேதிக்கு ராஜா இந்த இடத்த இடிப்பான், இந்த வாசல் வழியாக இனிமேல் ராஜவம்சம் நுழையும்னு ஒரு தகடு இருந்தது. அதுதான் செம்பகத்து மூட்டு நடா. ராஜா தூக்கிவார் ஜோசியாக சொல்லிட்டு போனார், உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும், அந்த இடத்துல நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்படி நுழைய போகிறோம் அதுலேயே இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த விஷயம் தெரிஞ்சு சொல்லியிருக்கார். நல்ல வேலை அந்த ஜோசியர்லாம் இப்போ இல்லை, இருந்தவங்களாம் அவரை பிடிச்சி ஜட்ஜெல்லாம் 1,00,000 கோடி தவிர அவர் எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுவார். அமிக்கஸ்கூரி உட்காந்துட்டு ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், ஜோசியக்காரனை கூப்பிட்டு 4 பிரச்சனை வச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏதோ அந்த மாதிரி நல்ல ஜோசியாலாம் இப்படி இல்லை, அது வரைக்கும் பத்மநாபர் பழச்சார், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல விழுந்தது, இந்த செப்பு தகடு விழுந்தது, அவர் எழுதி இருச்சிருந்தது. ராஜா கதிசயிச்சு போயிட்டாங்கன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கட்டின செவரு தானே, புதுசாக கட்டின செவரு இல்லையே, அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அவ்வளவு தூரம் கணிக்க தெரிஞ்ச ஒரு ஜோசியம். அவருக்கு எப்படிதான் வந்ததுன்னா, பத்மநாபா ரட்சிக்கணும். அப்போ யாரையும் விடமாட்டேங்கிறார் பாருங்க பத்மநாபர், ஜோசிகாரையும் விடமாட்டேங்கிறார், ராஜாவையும் விடமாட்டேங்கிறார், ஐயப்பிள்ளாசான் ஐயம்பிள்ளாசானையும் விடமாட்டேங்கிறார், எல்லாரையும் கூட இழுத்துக்கிறார். தன் பக்தன் அப்படி ஒரு தெய்வம் வேணும் இல்லையா, எல்லாரையும் சமமாக பாவிச்சு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் வேணுமே. இது பணக்கார தெய்வம், திருமலையில் போய் எதாவது பண்ணணும் பணக்கார தெய்வம் தான் தோணி போயிடும். அவரோட பணக்காரர் எப்படி தான் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு அன்னைக்கு கூட எனக்கு கிட்ட பேசிட்டு இருந்தார் கோவில் சம்பந்தப்பட்ட ஒருத்தர். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்தர் வந்து சொன்னார், இப்போ இந்த கோவில் ரொம்ப சாதாரணமாக இருக்குது, 10 வருஷம் கழிச்சு இதோட ஸ்திதியே வேறு, அவ்வளோ பெரிய லெவலில் வரும், அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடும்னு அவர் நினச்சாராம். இந்த கோவில் என்ன பெருசாக ஃபேமஸ், திருப்பதி எப்படியா ஃபேமஸ் ஆகப்படும்னு நினச்சாராம். இன்னைக்கு திருப்பதி பற்றி பேச்சே இல்லாத அப்படி ஃபேமஸ் ஆகிட்டார் சுவாமி. நசனால திருப்பதிக்கு அவ்வளோ சொத்து உண்டு, அதில் பாதிக்கு மேலே கள்ள பணம் தான் வச்சுக்கோங்க, கணக்கில் வராத பணம் எல்லாம் வாங்கிக்கிற ஒரே சாமியாக தான் திருப்பதி சாமி தான், நல்ல சாமியார் கட்டுக்கட்டாக கொண்டு போட்டுருவார். அது என்னதான் பண்ணுறாரு, ஏழு மலையப்பன் வண்டி வட்டி காசு கோவிந்தான் தான் பேர், ஆந்திர தேசத்தில் வட்டி காசு கோவிந்தான் பேர். அவர்கிட்ட மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு விட்டாங்க, வட்டி மதுரமாக வாங்கிட்டான்னு பயம், அதனால் வட்டி காசு கோவிந்தா அப்படின்னு பாட்டே உண்டு அவருக்கு. ஆனால் பார்த்தோன்னா அவர் வட்டி காசு கோவிந்தன் இல்லை, கிருபாசாகர் கோவிந்தன். இது திருப்பதி சுவாமியை குறைச்சி சொல்லலை, சொல்ல வரேன். ஆனால் அன்னைக்கு அந்த பக்தர் சொன்னது 10 வருஷத்துல இன்னைக்கு ப்ரூவ் ஆகிடுது பாருங்க. அதனால் இன்னும் நிறைய இருக்குது, இப்போ தான் பத்மநாபர் விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் தான் இருக்குது. இதுக்கே நமக்கு திணறது, தெக்கேன் வழியாக ஜாலியாக போயிட்டு இருந்தாலும் 150 ரூபா டிக்கெட்டான்னு புலம்ப ஆரம்பிச்சிடும். வேலை செய்வா பழக்கப்பட்டால் தெக்கேன் வழியாக அப்படி குறிப்பாக போயிட்டு இருந்தாலும் 150 ரூபா டிக்கெட் அல்ல, பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு அனந்தபுரத்தில் இப்போ நிறைய பேர் ஒழுங்காக லைனில் நிற்கிறான், நான் 150 ரூபா டிக்கெட்டு 50 ரூபா டிக்கெட் எல்லாம் போடுறேன் வேண்டவே வேண்டாம், நான் கிழக்கே நிலையில் நின்றே வைக்கிறேன்னு போகிறான்னா பத்மநாபர் பல லீலைகள் ஆச்சரியமாக பண்ணிட்டு தான் இருக்கார். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த செம்பகத்து மூர்த்தி நடா. அன்னையிலேருந்து தான் அது ராஜவம்சத்தாருக்கு வரும் வழியாக ஆகிடுது. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு ஜோசியனுக்கு பண்ண கிருபை, இந்த கிழக்கை நடையிலேருந்து தெற்கே நடக்கு வர வழியில் எழுதிக்கிறது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முக்காவாசி, அந்த செம்பகத்து மூர்த்தி நடா அது வழியாகத்தான் ராஜா வந்து பத்மநாபனை டெய்லி சேவிக்கும், அது வழியாகத்தான் வருவார் ஸ்ரீவேலிக்கும், அப்படி தான் வருவார். அவ்வளோ சரி, அந்த வழியாக தான் திரும்பி போவேன், இப்போல்லாம் மாறிவிட்டு ராஜா குடம்பு முடியாதனால இந்த பக்கம் போக ஆரம்பிச்சு உத்தராடத்தில் மாற்றாண்டவர்கள் மகாராஜா அப்படி ரா. அப்போ இந்த கோவில்களில் எல்லாருக்கும் வழி வச்சவன், தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு தனி வழி வச்சவன், அவள் வாழ்க்கைக்காக வழி வைக்க மாட்டான், அவள் வம்சத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வழி ஒவ்வொரு நினச்சிப்பேன். என்னமோலாம் பேசிட்டு இருக்கா, யாருக்கா இந்த மாதிரி வழி கிடச்சதா, அவள் வம்சத்தாருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் வழி கொடுத்தான். அவள் பத்மநாபனே அவளை ஸ்பெஷலாக தானே வச்சுட்டு இருக்கான், அதில் இவாளுக்கு ஒரு பொறாமை. ஏன்னா அவள் ஓட்டுலாம் வாங்கி வரலையே, ஓட்டு வாங்கி வந்திருந்தான்னா வாய முடிந்துருப்பான், பகவான் செலக்ட் பண்ணிட்டாலும் அதான் இவளுக்கு ஆகலை. இப்போ எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ போய் பித்திராட்டம் பண்ணி ஓட்டு வாங்கி எவ்வளோ பெரிய லெவலில் வரான், ஒரு எம்எல்ஏ எம்சி எத்தனை செலவு பண்ணுறான், இவள் பாட்டுக்கு தேவையான வந்துட்டா அப்படின்னா, பகவத் கிருபை பத்மநாபனுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறதுனால தானே ராயல் ஃபேமிலிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் என்ட்ரி, விவிஐபி என்ட்ரி. அதில் என்ன பொறாமல் வாழ்க்கை எனக்கு புரிய மாட்டேங்குது, விவிஐபி என்ட்ரி பத்மநாபன் கொடுத்துருக்கான், அப்படி பகவான் எப்பேற்பட்ட பக்தனுக்கும் வசப்படுகிறனாலதான் இது கஷேத்திர சன்னியாசி கதை சொன்னேன். துளசிதலம் போட்டவருக்கு மோஷம் கொடுத்தார். எங்கிருந்தோ அந்த சோழராஜன் ஸ்வர்ண புஷ்பத்தினால பத்மநாபன அர்ச்சனை பண்ணியிருக்கான்னா அத்தனை வசத்து எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பலம் ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு பூரணமா உண்டு. அவ்வளவு வசத்தி அவ்வளவு சிரேஷ்டம். அது இல்லாதபடி எத்தனையோ அங்கே காவல் காக்கிறவா அந்த குழுப்ப வாழ்லாம் இருக்கா பாருங்க, பல சமயங்களில் ராத்திரியில் சிம்ம கர்ஜனை கோவிலில் கேட்டிருக்கு. நரசிம்ம சுவாமியுடைய கர்ஜனை நிறைய பேருக்கு பிரத்யட்சமாக கேட்டிருக்கு. அதே போல் திருவம்பாடி கிருஷ்ணன் நட பக்கத்தில் நிறைய தடவை சலங்க சத்தம், சலங்கை கட்டி ஹௌரியா தீவாராய் அங்கே ஓடிந்தா இருக்கு. ஒன்று வஸ்து இந்த பாட்டில் சந்துரு பாடணும், நான் பாடக்கூடாது, பாம்பே சந்துரு தான். அவரு தான் அவருக்கே தான் பாட்டு இருக்கு, அவர் தான் அதில் ரசிக்கணும். அவர் தான் கரெக்டாக அந்த மாட்டுக்கார மாதிரியே போட்டது, பிராமண மாதிரியும் இருக்காது. நான் ரொம்ப ரசிப்பேன். எல்லா பேரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகு உண்டு வச்சுக்கோங்க. தத்துவார்த்தமாக பேசுறது மிச்சூர் வெங்கட்ராமன் அப்படியே அந்த ஸ்டேட்லேருந்தே பேசிட்டு இருப்பார். அதெல்லாம் ஒவ்வொரு பெரியவாளுக்கும் ஒவ்வொரு ஒரு அணுகுமுறை உண்டு, அது ஒரு அழகு. சந்துரு குழந்தை மாதிரி பேசிட்டு போவார் பாம்பே சந்துரு, அவெல்லாம் நமக்கு தோஸ்ட்டு அஸ்வரி அது சொல்லலாம். அந்த மாதிரி அந்த கிங்கினி சப்தம், கிங்கினி நாதத்தோட பல பேருக்கு அந்த இடத்துல பிரத்யக்ஷமாக கிருஷ்ணனுடைய சலங்க சப்தம் நன்னா கேட்டிருக்கு. அவ்வளவு வசத்தி ஸ்ரீ பத்மநாப சுவாமி பிரத்யக்ஷம். இது சும்மா ஏதோ தெய்வங்கள் இல்லை, பிரத்யக்ஷமா லீல பண்ணக்கூடிய தெய்வங்கள், பிரத்யக்ஷமா லீல பண்ணக்கூடிய தெய்வங்கள், பிரத்யக்ஷமா பலருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வங்கள். வாசுதேவாச்சாரியார் சொல்லுவார், நான் பாடி கிருஷ்ண கதை நடல உட்காந்து சொல்லுவார், அதுக்கு பெருசு உபன்யாசகரே கிடையாது, நல்லா ஞாபகத்துக்கோங்க. வாசுதேவாச்சாரியர் நல்ல வேத வித்வான், அவர்கிட்டே கேளுங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சவர், புராணங்கள்லாம் தெரிஞ்சவர், நல்லா சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச பாண்டித்யம் உடையவர். ஆனால் உபன்யாசத்தில் சக்கப்போடு போகிறாருன்னு சொல்லி திருவனந்தபுரத்தில் தான் கிருஷ்ணன் சந்நிதியில் உட்காந்து கதை பண்ணி இன்னைக்கு அவ்வளவு அவரே சொல்லுவார், அவன் சன்னியில் உட்காந்து கதை பண்ணேன், பிரவசனம் பண்ண இப்படி இருக்கேங்கிற சத்தியம். பெரியவர் ஸ்ரீரங்கம் முதற்கொண்டு எல்லா இடங்கள்லையுமே அவன் வம்சத்திற்கே நல்ல பரிச்சயம் உண்டு, நல்ல மரியாதை உண்டு. ஆனால் இன்னைக்கு வாசுதேவா சீமான் வாசுதேவாச்சாரியார் சொல்லுவார், கண்ணன் சன்னியில் சதை பண்ணேன், அன்றைக்கும் அவரோட இடம் தான் அது, இன்றைக்கும் அவருக்கே அவர் இடம் கொடுத்து வச்சுருக்கான், அவர் தான் உட்காந்து சத்சங்கம் பண்ணுறார் அப்படின்னா. அப்போ பத்மநாபன் அப்போ இத்தனை ஊரை விட்டு போன நினச்ச வருஷமான் வாசுதேவாச்சாரியம் அவரை பிடிச்சி உட்கார வச்சு பிரவச்சனம் பண்ணுறா வயலே அப்படின்னு, அதுதான் ஆச்சரியம். இப்போ பத்மநாபன் எத்தனை விதமான பக்தர்கள் எத்தனை விதமான பக்தி அனுபவிக்கிறான்னு பாருங்க. அப்போ அவ்வளோ வசத்தி ஸ்ரீ பத்மநாப சுவாமி. அப்போ இந்த தெய்வத்தினிடத்துல நமக்கு பூரண ஸ்ரத்த வேணும். ஆழ்வார்கள் காலத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன், எத்தனை பேரும் சொல்லியிருக்கேன், இந்த மகாராஜ சுவாமித்திருந்தாலும் நான் சொல்லவே இல்லை. நாளைக்கு அவரை பற்றி சொல்லுவேன், நாளையோட பூர்த்தி ஆகிறது, நாளையோட நிறைய இருக்குது. நான் ரொம்ப செலக்டிவாக தான் சொல்லியிருக்கேன், நம்ம பத்மநாபரை பற்றி சொல்லணும்னு ஒரு ஆசை. நான்லாம் பத்மநாபருடைய பட்சபாதி, நிறைய பேர் போகிறேன், இங்கே பத்மநாபர் வந்து பாருங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க, உங்கள் குலதெய்வமா அப்படின்னு, நான் குலதெய்வம் ஆக்கிட்டேன் அப்படின்னு. குலதெய்வமா அவர் ஆகிட்டார், நான் ஆக்கிக்கல, அவரை ஆகிட்டார். இத்தனைக்கு சண்டை போடுறதுக்காக வந்தேன் நான் பத்மநாபரிடத்துல, ராமானுஜர் துரத்தி விட்டாலும் சண்டை போட வந்தேன், ஆனால் நான் மாட்டிப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொருத்தரையும் நினைப்பேன், அவசரவசமாக சண்டை போட்டுட்டு போனேன், ஆனால் அதுக்கு பிடிச்சி சண்டை போடாமல் நிற்க வச்சிருக்கே அப்படின்னு. அதனால் பத்மநாப சுவாமி பிரபாவம் ரொம்ப விசேஷம். நீ முக்கியமான சொன்னவங்களுக்கு திருவிதாங்கூர் ராஜவம்சத்தினுடைய பக்தி, அவளுடைய தியாகம், அவளுடைய ஸ்ரத்தை இதெல்லாம் சொன்னேன். அப்போ ராஜவம்சம் நல்லா இருக்கணும், இந்த கோவில் நல்லா இருக்கணும், இந்த சொத்தெல்லாம் நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணும், திரும்பவும் நிச்சயமாக எல்லாமே மாறும். இது எல்லாமே நன்மைக்காக தான் நடக்கிறது, என்னெல்லாம் நடக்கிறது, கோர்ட்டு கேஸு எல்லாம் நிச்சயமாக. இன்னும் கோவில் ஃபேமஸ் ஏற்கனவே ஃபேமஸ் ஆகியாச்சு, இது ஃபேமஸாக இருக்கணும் பாக்கியே கிடையாது. இனிமேல் இதுக்கு மேலே ஃபேமஸான பயம்தான் நமக்கு, அவ்வளோ ஃபேமஸ் ஆயாச்சு. இனிமேல் கோவிலுக்கு எல்லாமே புனருத்தாரண காலம், ஒவ்வொரு காலத்தில் ஒரு புனருத்தாரணம் நடக்கும், இது ஒரு புனருத்தாரண காலம், நிச்சயமாக ஜெயிப்போம். நம்ம வம்சமும் பத்மநாபர் அனுபவிக்கும், 1,00,000 கோடி ஜாகிரதையாக தான் இருக்கும். மீதி விஷயங்கள் நாளைக்கு. ராதே கிருஷ்ணன். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. Yeah. Krishna,
Krishna,
Radhe Krishna,
Radhe Krishna,
Radhe Krishna,
Radhe Krishna.
Nivedam dikade.
Krishna Radhe Radhe Krishna
Radhe Krishna
Radhe Krishna
Radhe Krishna
Krishna
Guru Maharaj ki samasta bhagavad luka Govinda naam sankirtanam Shri Janaki kanta smaranam Gopika jeevana smaranam Alvar trivadigale sharanam Andal trivadigale sharanam Yambarumana Trivadigale Saranam Sarvam Guru Arpanam Jai Shri Radhe Krishna Satsangi Ki Jai Shri Pujya Shri Shri Amma Vakku Jai Shri Bharat Mata Ki Loka Samasta Sukhino Bhavantu Om Shanti 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 Jai Shri Indu Mata Ki Jai Shri 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 Anantapuri Kshetra Ki Sarvatra Padmanabhanam Sankirtanam Padmanabha Padmanabhan Adiksha Nalika Tala Satramaniki Satsangam Irukku Srimati Meena, Srimati Mahadevan Avatala Nadakkarathu TC 23/493 KNRWA 79 Chinnachalai Street Thiruvananthapuram சாயங்காலம் எப்பொழுதும் போல 6 மணிக்கு பத்மநாப வைபவமாக போயிட்டு இருக்கு. நாளையோட அந்த இடத்துல அந்த சத்சங்கம் பூர்த்தியாகுது. திரும்ப பகவான் எப்போ சங்கல்பிக்கணும் அவனும் திரும்பி ஜூலை 16 விநாயக் நகரில் சத்சங்கம் இருக்கு. கர்கடக மாசத்துக்காக ராமபக்த விஜயம் எல்லாரும் வந்து கூடியிருந்தாங்க. ராமகிருஷ்ணன்